අනක හිරත් මන්ත්‍රතුමා
බොහොම ස්තුති මුලාසනාරුඩ මන්ත්‍රතුමනි. ඇතටම මහිතන් අද මේ 2018 අයවැයේදී අපි අද සාකච්ඡාවට ගෙන අවස්ථාවේ මහිතන්නේ මට ඉස්සෙල්ලා කතා කරපු අපේ දයසිරි ජයසේකර මැතිතුමා කරුණු පැහැදිලි කරපු ආකාරයට මේ ඇත්තටම පසුගිය වර්ෂ කීපය තුලදී මේ අංක ගණිතය හරියාකාරව මේ අයවැයට ලබා නොදුන්න නිසා තමයි මහිතන්නේ මේ අවස්ථාවේදී රජය අපහසුතාවයට පත් වෙලා තියෙන්නේ. ඉතින් ඒ නිසා අපි විශ්වාස කරනවා මේකත් අර 2018 අයවැයත් අර යහපාලන රජය ආවට පස්සේ ඉදිරිපත් කරපු අර සුරංගනා කතාවේ හතරවෙනි කතාවද කියලා අපිට හිතෙනවා. මොකද ඒකට හේතුව තමයි අද මේ රටේ සමස්ත ජනතාවම වගේම ව්‍යාපාරිකයන් වෘත්තිකයන් ඇතුළු ඒ සියලුම දෙනා මේ බොරු විශ්වාස කරන්න නැති තත්ත්වයකට පත් වෙලා තියෙනවා. අපි හිතනවා මේ අයවැත් නැවතත් අපේ රටේ ජනතාව ගුණාට අන්දන තත්ත්වයට පත් වෙලා තියෙනවාද කියන එක තමයි අපි හිතන්නේ. ඉතින් විශේෂයෙන්ම පසුගිය 2017 අයවැය ඉදිරිපත් කරේ සැමට ප්‍රතිලාභ හිමිවන වේගවත් වර්ධනයක් කියලා. මේ අයවැය තේරුම මොකද්ද? 2017 ගොවීන්, වෛද්‍යවරු, විශ්වවිද්‍යාල ශිෂ්‍යයන්, ශ්‍රේෂ්ඨ නිලධාරීන්, මහා සංඝරත්නය ඇතුළු සෑම සියලුම කණ්ඩායමක්ම පාරට බැහැලා උද්ඝෝෂණය කරන්න මේ රජයට විරුද්ධව කටයුතු කරා. ඉතින් ඒ නිසා සැමට ප්‍රතිලාභ ලැබුණද නැද්ද කියන එක සාමාන්‍ය ජනතාව දන්න කාරණයක්. ඉතින් අපිට අද තියෙන ගැටලුව තමයි මේ අපි සාධාරණ විවේචනය කරනවා වගේම අපි මේ අයවැයට විරුද්ධ වෙන්නේ මේ පසුගිය මේ රජය ගෙන ආපු අයවැය වලින් 70%ක්වත් මේ එදා ඉදිරිපත් කරපුවා ඉෂ්ට කරලා නැහැ. ඉතින් ඒ වගේම තමයි අපේ අද මේ අයවැය තුලින් තවත් බදු ආදායම වැඩි කරගෙන තියෙනවා. ඇත්ත වශයෙන්ම ඔව් බදු ආදායම අය කරගන්න අවශ්‍යතාවය තියෙනවා. ඒ ආදායම වැඩි කරගන්න අවශ්‍යතාවය තියෙනවා. නමුත් මේ වර්ෂයේ වෙද්දී මම හිතන්නේ ඉතිහාසයේ වැඩිම බදු ආදායමක් ලබා ගන්න අයවැයක් බවට පත් වෙලා තියෙනවා. ඔය එක පැත්තකින් ඇත්ත වශයෙන්ම අපේ බදු ආදායම වැඩි කරන ගමන් අනිත් පැත්තෙන් රජයේ තියෙන වියදම් අඩු කරගන්න එක තමයි වැදගත් වෙන්නේ. නමුත් හරි කල්මනාකරණයක් ආර්ථික කල්මනාකරණයක් නැති නිසා අද මේ රජයට මේ රටේ ආර්ථිකය කඩා වටලා තියෙන්නේ. ඒ වගේම මේ පනත් ගැන කතා කරා. අපි යල් පැන ගිය පනත් තියෙනවනම් ඒ සඳහා අපේ දායකත්වයේ සහයෝගය ලබා දෙන්න හැකියාව තියෙනවා. නමුත් කණ්ඩායමකට විදේශිකයන්ට එමත් නැත්නම් වෙන අවශ්‍යතාවයන් වලට මේ බදු පනත් සංශෝධනය කරනවා නම් ඒ තුලින් අපේ රටට තමයි මේ ගැටලු බලපාන්නේ. ඉතින් විශේෂයෙන්ම අද මේ බදු පනත් ගැන කතා කරද්දි බදු ආදායම් ගැන කතා කරද්දි පසුගිය කාලේ බදු පනත ඉදිරිපත් කරා. මේ බදු පනත ඉදිරිපත් කරද්දි සංශෝෂණ රාශියක් තිබුණා. ඒ වගේම අපේ යෝජනා තිබුණා. නමුත් කෙසේ වෙතත් එදා මංගල සමරුවේ අමාත්‍යවරයා මේ බදු පනත ඉදිරිපත් කරද්දි එදා මේ බදු පනතේ වෙනස්කම් කරන්න එදා පොරොන්දු වුණා. විශේෂයෙන්ම වක්‍ර බදු හැටියට 80%ක් තියෙන වක්‍ර බදු එය වෙනස් කරලා 60% දක්වා අඩු කරන්නත්, ඒ වගේම සෘජු බදු හැටියට 20%ක් තියෙන සෘජු බදු ඒක වෙනස් කරලා 40%ක් දක්වා වැඩි කරන්නත් කටයුතු කරනවා කියලා එදා පොරොන්දු වුණා. නමුත් අද වෙනකොට මේ ඉදිරිපත් කරලා තියෙන මේ අයවැය මේ බදු ඒ කිසිවක් ඉෂ්ට වෙලා නැහැ. සෘජු හෝ වක්‍ර බදු වල වෙනසක් සිදු වෙලා නැහැ. ඉතින් ඒ නිසා මේ බදු තුලින් මේ බදු ගැහිම තුලින් අපේ සාමාන්‍ය ජනතාවට වගේම අපේ ව්‍යාපාරිකයන්ට අපේ රටේ ආර්ථිකයට විශාල වශයෙන් බලපාන තත්ත්වයකට පත් වෙලා තියෙනවා. ඒ නිසා මම මේ පිළිබඳව ඉතා කෙටියෙන්ම කරුණු කිහිපයක් ප්‍රකාශ කරන්න බලාපොරොත්තු වෙනවා. විශේෂයෙන්ම රාජ්‍ය සේවා සඳහා 15%ක බද්දක් ගහලා තියෙනවා. උපන්නේ මරණය, ඒ වගේම විවාහය, ඒ වගේම අධිකරණ බදු මේ සියල්ලක් මේකට බලපානවා. ඒ නිසා මේ 2018 වර්ෂයේදී සියයට පහලෝකින් රජයේ සේවාවන් වල බදු වැඩි කරලා තියෙනවා. ඉතින් ඒ නිසා අපි බැලුවොත් 2014ට සාපේක්ෂව 2018 වෙනකොට බිලියන 984ක් බදු ආදායම ලබාගෙන තියෙනවා. ඒ බදු ආදායම ලබා ගන්නකොට වියදම අඩු වෙලා නැහැ. දැන් මේ රජය ආර්ථික හරියාකාරව කළමනාකරණය කරනා නම් බදු ආදායම වැඩි වෙලා වියදම අඩු කරගත්තා නම් තමයි ආර්ථිකය ශක්තිමත් වෙන්නේ. නමුත් 2014ට සාපේක්ෂව අද වෙනකොට බිලියන 868ක් රජයේ පුනරාවර්තන වියදම් වැඩි කරගෙන තියෙනවා. ඒ නිසා මම හිතන්නේ අපි හැමදාම කියනවා වගේම මේ රජයේ මේ ආර්ථික කළමනාකරණය නිසා තමයි මේ ආකාරයෙන් අපි ආර්ථිකය කඩා වැටලා තියෙන්නේ. ඒ වගේම තමයි මේ රජය යටතේ ක්‍රියාත්මක වුණ අර බොන් ගනුදෙනුව. අද රටේ බදු ගහන්නේ අද බැඳුම් කර බද්දක් බවට මම හිතන්නේ පත් වෙලා තියෙනවා. මේක මැදමුලනේ බද්ද නෙමෙයි බැඳුම් කර බද්දක් බවට පත් වෙලා තියෙනවා. මොකද එදා ඉඳලා මේ බැඳුම් කරය තුලින් අපේ ට්‍රිලියනයක් පමණ මේ රටේ සාමාන්‍ය ජනතාවගේ ඒ මුදල් අද බදු මුදල් බවට පත් වෙලා තියෙනවා. ඉතින් ඒ නිසා පසුගිය රජයට මම හිතන්නේ චෝදනා කරනවට වඩා මේ රජය ගෙන යන වැඩපිළිවෙල සාර්ථකව කරා නම් ණය ගැන කතා කරන්න බෑ. එදා මහින්ද රාජපක්ෂ මැතිතුමාගේ රජය ලබාගත් ණය මුදල වගේ 90% ගුණයක් වැඩි ණයක් 2018 අවසාන වෙද්දී ලබා ගන්න මේ කටයුතු කරනවා. ඒ නිසා අද තියෙන තත්ත්වය තමයි එදා මත්තල ගුවන්තොටුපළ හම්බන්තොට වරාය ඒ වගේම අධිවේගී මාර්ග හදද්දී ඒ පිළිබඳව විවේචනය කරා. නමුත් අද වෙනකොට පසුගිය 2010 මේ වර්ෂය 2017 වර්ෂය මේ රජයට දුවන්න හැකියාවක් ලැබුණේ මේ හම්බන්තොට වරාය විකුණලා. ඉතින් ඒ නිසා මහින්ද රාජපක්ෂ මැතිතුමා ඒ සංවර්ධනය කරා වගේම අනිත් පැත්තට මේ රජය ණය ගෙවා ගන්න බෑ කියලා අපේ රජයේ සම්පත් විකුණන තත්ත්වයට පත් වෙලා තියෙනවා. ඉතින් ඒ නිසා තමයි අද රජය කෙරෙහි මේ රජයේ මුළුමනින්ම මුළුම යාන්ත්‍රණය කෙරෙහි අපේ ජනතාව අප්‍රසාදයට පත් වෙලා තියෙන රටේ ජනතාව විශ්වාසයක් තියන්නේ නැත්තේ. අපිට උදාහරණ කීපයකින් පෙන්වන්න පුළුවන් 2015 16 17 වර්ෂවලදී
ඔඩර් ප්ලීස් නියෝජ්‍ය කාරක සභාපතිතුමා මූල ආසනයට පැමිණෙනවා.
කන්ටිනියු මෙම්බර්
මුල අපේ කාරක සභා සභාපතිතුමනි කියාගෙන හිටියේ මේ අයවැය විශ්වාස නොකරන්නේ පසුගිය මේ රජය ඉදිරිපත් කරපු අයවැයවල ඒ තියෙන බොරුව නිසා තමයි අද විශ්වාස කරන්නේ නැත්තේ. අපි පසුගිය අයවැයවල් සංසන්දනය කරලා බැලුවාම සමහරක් ශේෂ්ත්‍රවල ඒ පිළිබඳව මනහ වටහා ගන්න හැකියාවක් තියෙනවා. ඉතින් අපි ඉස්සෙල්ලාම කෘෂිකර්මයේ දිහා බැලුවහොත් කෘෂිකර්මය නගා සිටුවීම සඳහා මේ අයවැය තුලින් කිසිම කාරණාවක් ඉෂ්ටකරන්න ඒ යෝජනා ඉදිරිපත් කළා නැහැ. වැව් වල තියෙන රොම් මඩ ටික ඉවත් කරන්න පමණක් රුපියල් මිලියන 1000කට වැඩි මුදලක් වෙන් කරලා තියෙනවා. ඒක තමයි වැඩිම මුදල කෘෂිකර්මයේ සඳහා වෙන් කරලා තියෙන්නේ. මේක පස්සේ තියෙන මේ රොන් මඩ වෙන් කරනවට වඩා මම හිතන්නේ අර වැලි මාෆියාව තමයි මේ රොන් මඩ වෙන් කිරීම තුලින් බලාපොරොත්තු වෙන්නේ. දැන් අද අපේ පොල් ගෙඩියක මිල රුපියල් 100ට වඩා වැඩි වෙලා තියෙනවා. ඉතින් පොල් පළදා වැඩි කර ගැනීම සඳහා කිසිම යෝජනාවක් නැහැ. ඒ සඳහා ඒ අවශ්‍ය කරන පොල් වගාකරුවන්ට අවශ්‍ය කරන ඒ පහසුකම් ලබා දෙන්න පළදා වැඩි කරගන්න ඒ කටයුතු කරන්න කිසිම යෝජනාවක් ඉදිරිපත් කළා නැහැ. ඊළඟට අපි විශේෂයෙන්ම මේ කෑගල්ල දිස්ත්‍රික්කය නියෝජනය කරන මන්ත්‍රීවරයෙක් හැටියට අපි මේ රබර් වබගාව පිළිබඳව මා පසුගිය කාලේ විටින් විට මේ පාර්ලිමේන්තුවට නොයෙකුත් යෝජනා ඉදිරිපත් කරා. මේ රබර් වගාව දිහා බැලුවාම මේ අයවැය ඉදිරිපත් කරලා තියෙන 115 යටතේ රබර් කර්මාන්තකරුවන්ගේ දායකත්වය සහිතව සකස් කර ඇති රබර් කර්මාන්ත මහා සැලැස්ම තුළ ව්‍යාපෘති 22ක් ඇතුළත් වේ ඇත. එම සැලැස්මට අමුද්‍රව්‍ය හා නිමි භාණ්ඩ ව්‍යාපාරය ඇතුළත්ය. මෙහිදී අලුත් භාණ්ඩ නිෂ්පාදනයට නව තාක්ෂණ යොදා ගැනීමට අවශ්‍ය සහාය ලබා දෙනවා. ඉතින් මේක හරියටම හරි. මොකද අද රබර් වගාව නැති වෙමින් යනවා. මේ ආණ්ඩු ආරම්භ කරපු දවසේ ඉඳලා අපි කියනවා සහනාධාරය ලබා දෙන්නේ නැහැ. සහනාධාරය ලබා නොදෙන්න නිසා රබර් වගාව විනාශ වෙලා යනවා පමණක් නෙමෙයි. කුඩා රබර් හිමියන් රබර් ගස් ටික කපලා Tamanට තියෙන ණය ගෙවා ගන්න කටයුතු කරනවා. ඉතින් ඒ නිසා මේ රබර් වගාව විනාශ වෙනවා වගේම අවසාන වශයෙන් මේ අයවැය යෝජනා කරලා තියෙනවා. අර රබර් ගහ දැන් ගෘහ භාණ්ඩ හදන දැව වර්ගයක් බවට පත් වෙලා තියෙනවා. ඉතින් අපි කියන්න කැමතියි මේ රජය අවසාන වෙද්දී අපේ රටේ රබර් වගාවත් අවසාන වෙලා යනවා කියන එක අපි මේ අවස්ථාවේදී කියන්න කැමතියි. ඒ වගේම තමයි කිරි ගොවියා. මේ අයවැයේ කිරි ගොවියාට සහනයක් ලබා දෙන්න දිරිගන්වන්න කිසිම දෙයක් ඉෂ්ට කරලා නැහැ. ඒක අනිත් පැත්තට කිරි කර්මාන්තය හා කිරි කර්මාන්තයේ ව්‍යාපෘතිය සඳහා ආයෝජන වලට ගුදම් පහසුකම් ලබා දෙන්න සහ නොයෙකුත් බදු සහනයන් ලබා දෙන්න කටයුතු කරනවා කියලා තියෙනවා. ඉතින් මොකද්ද මේ කිරි කර්මාන්තය කියන්නේ? මේකෙන් සඳහන් වෙන්නේ කිරිපිටි නිෂ්පාදකයන්ට කිරිපිටි ආනයනය කරන ඒ සියලු දෙනාට බදු සහනයන් ලබා දෙනවා. එතකොට අපේ රටේ ඉන්න කිරිගොවියන්ට මොකද වෙන්නේ? අපේ රටේ කිරිගොවියන් ආරක්ෂා කර ගැනීම සඳහා කිසිම වැඩපිළිවෙලක් ක්‍රියාත්මක වෙලා නැහැ. ඒ නිසා අපේ දරුවන්ට දරුවන්ගේ සෞඛ්‍ය තත්ත්වය පිළිබඳව මුදල් අමාත්‍යතුමා කතා කරා. නමුත් මේ දියර කිරි අපේ දරුවන්ට ලබා දෙන වැඩපිළිවෙලක් අපේ කිරි ගොවියන් ආරක්ෂා කරගන්නා වැඩපිළිවෙලක් ක්‍රියාත්මක කළා නැහැ. අහිතන්නේ රටක ඕනෑම දියුණු රටක උනත් කෘෂිකර්ම ආර්ථිකය සංවර්ධනය කරනවා. නමුත් අද වෙලා තියෙන්නේ මේ රජය කෘෂිකර්මය මුළුමනින්ම විනාශ කරන්න කටයුතු කරලා තියෙනවා. ඊළඟට අධ්‍යාපනය ගැන කතා කරොත් අපි පසුගිය අයවැයේදී සුරංගනා කතාවක් වුණත් අපි කිව්වා මේ අයවැයේ එක හොඳ කරුණක් තමයි අර අපේ දරුවන්ට රක්ෂණ ක්‍රමය හඳුන්වා දීම. සුරක්ෂා වැඩසටහන, ටැබ් එකක් ලබා දීම, ස්මාර්ට් ක්ලාස් රූම් ලබා දීම අපි එදා අගය කරා. නමුත් අද වෙනකන් ඒ වැඩසටහන ආරම්භ කරා කියලා උත්සව පැවැත්වුවා පමණයි අද වෙනකන් දරුවන්ට රක්ෂණය ලැබිලා නැහැ, ටැබ් එක ලැබිලා නැහැ. ඊස්මාර්ට් ක්ලාස් රූම් මේ කොළඹ ප්‍රදේශයේ තියෙන ආනන්ද විද්‍යාලය වැනි ජනප්‍රිය පාසල්, ප්‍රසිද්ධ පාසල්, ජාතික පාසල් වලට ලබා දීලා තියෙනවා. ඒ සුළුතරයකට ලබා දීලා තියෙනවා. නමුත් ගම්මට්ටමට ගෙනියන්න කටයුතු කළා නැහැ. ඒ නිසා
කරු මන්ත්‍රීතුමා කාලය අවසන්.
තව විනාඩි දෙකක් දෙන්න මන්ත්‍රීතුමා. ඊළඟට අපි කියන්න කැමති සංචාර කර්මාන්තය පිළිබඳව. සංචාර කර්මාන්තයේදී අර හෝම් ස්ටේ සඳහා මිලියන 10යි වෙන් කළා තියෙන්නේ. එක ගෙදරකට ලක්ෂ 5ක් වියදම් කරනවා නම් ගෙවල් 20යි මුළු අවුරුද්දටම හදන්න පුළුවන් වෙන්නේ. ඊළඟට අනෙත් කාරණේ තමයි අපි මම පෞද්ගලිකව හිතනවා මේ අර බියර් වල මිල අඩු කිරීම හොඳයි කියලා. මොකද ඒකට හේතුව තමයි අද ගමේ කසිප්පු ප්‍රමාණය වැඩි වෙලා කුඩු වගේම අද ගමට කසිප්පු ගිහිල්ලා තියෙනවා. ඒක අපේ තරුණයන් මේ විද්‍යාලවල ඉගෙනගෙන තරුණයන් පවා ඒවට අබ්බැහි වෙලා තියෙන නිසා බියර් අඩු කිරීම හොඳයි. නමුත් අපි අනිත් පැත්තට ඒ කසිප්පු නවත්තන්නත් කටයුතු කරන්න ඕනේ කියන එකත් මේ අවස්ථාවේ සඳහන් කරන්න ඕනේ. ඒ වගේම තමයි අනිත් කාරණේ තමයි අර දරුවන් වෙනුවෙන් දරුවන්ට සෞඛ්‍ය වෙනුවෙන් සීනි කිලෝග්‍රෑම් එකක් 150ක් බද්දක් ගහලා තියෙනවා පැණිබීම සඳහා සීනි ග්‍රෑම් එකකට. ඉතින් අද මේ රටේ තියෙන කර්මාන්තයන් කොකාකෝලා වේවා, පෙප්සි වේවා, එලිෆන්ට් හවුස් වේවා ඒ සියල්ලක් වසා දාන තත්ත්වයට පත් වෙලා තියෙනවා. දින 3ක් මේ අයවැය ආරම්භ කරපු දවසේ ඉඳලා කර්මාන්ත ශාලාව අහලා තියෙනවා. අපි කියන්නේ අපි ඒක වෙනස් කරන්න කියලා. නමුත් එකවරම මෙවැනි බද්දක් ගැහුවාම ඒ කර්මාන්ත ශාලාව ඇහිලා යනවා. ඒකේ වැඩ කරන ප්‍රමාණය 6000ක් පමණ වෙනවා. ඉතින් ඒ වගේම එහෙමනම් සීනි ප්‍රමාණය අඩු කරන්න නම් පළතුරු බීම වල බිස්කට් වල ඒ වගේම කිරි වල තියෙන ඒ සීනි ප්‍රමාණයත් අඩු කරන්න කටයුතු කරන්න ඕනේ. ඒක ප්‍රමාණවත්ව කටයුතු කරන්නත් කියලා ඉල්ලීමක් කරනවා. ඒ වගේම තමයි ප්‍රවාහන ශේෂ්ත්‍රය. අපි දැන් අවුරුදු 3ක් 2016 17 18 වැනි ආයවැල වලදී
නිරෝධගත විනාඩි දෙකක් ඉවරයි.
විනාඩියක් මේක අවසන් කරනවා. නිරෝධ රථවල ඉලෙක්ට්‍රික් සඳහා මේ ඒ සඳහා ලක්ෂයක 150,000ක් ලබා දෙනවා කියලා 2016 දී එදා කටයුතු කරා කිව්වා වගේම අදත් නැවතත් ඒකම ඉදිරිපත් කරලා තියෙනවා. ඊළඟට මංගල සමරවීර ඇමතුමා කියනවා මේක බංග්ලාදේශයට ගිහිලා දාන්න. බංග්ලාදේශයේ පිස්සුවා මෙහි තියෙන කුණු ගොඩවල් එහාට ගන්න. ඒ නිසා අනිත් පැත්තෙන් බලද්දී අර ඉලෙක්ට්‍රික් වාහනේ බදු අඩු කරා කියලා කිව්වා. නමුත් ඒ ඉලෙක්ට්‍රික් වාහනේ එදා ඉලෙක්ට්‍රික් වාහනේ බදු අඩු කරේ බ්‍රෑන්ඩ් නිව් එහෙමත් නැත්නම් නවීන වාහනයක් එහෙම නවීන වාහන මේ රටට ගෙනෙන්නේ නැහැ. ඒ නිසා ඒකත් බොරුවක් බවට පත් වෙලා තියෙනවා. ඒ වගේම තමයි අර මේ ඇල්ටෝ වාහනේ අපේ සාමාන්‍ය ජනතාවට ගන්න තිබුණු වාහනය එහෙමත් නැත්නම් අර එදා එක්සත් ජාතික පක්ෂයේ
අර පුජිකාරසිංහ
තිබ්බ නංගීට අද පාර බැහැලා යන බැරි තත්ත්වයට පත් වෙලා තියෙනවා. මොකද අද ඇල්ටෝ වාහනය මේ රටට ගෙනෙන්න හැකියාවක් නැති වෙනවා. මොකද අර එයා බෑග් නැති නිසා ගේන්න බැරි වෙන නිසා මේ වර්ෂයේදීත් මේ අයවැය සුරංගනා කතාවක් පමණක් බවට සීමා නොකර කටයුතු කරන්න කියලා අපි විශේෂයෙන්ම අවධාරණය කරනවා. ඒ වගේම මේ අපිට විශ්වාසය නැති නිසා අපි මේ අයවැයට විරුද්ධ වෙන බව ප්‍රකාශ කරමින්
මට
ලබා දීම පිළිබඳ ස්තුතිවන්ත වෙනවා.
ගෞරව වඩිවෙල් සුරේෂ්.
கௌரவத்துக்குரிய குழுக்களின் பிரதி தலைவர் அவர்களே, இன்று 2018 ஆண்டு வரவு செலவு திட்ட சம்பந்தமாக மலைய மக்கள் சார்பாக ஒரு சில கருத்துக்களை இங்கு முன்வைப்பதிட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நீல பசுமை என்டர்பிரைஸ் ஸ்ரீலங்கா என்கின்ற தலைப்பின் கீழ் உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த 2018 ஆண்டு வரவு செலவு திட்டத்தை மலையக பெருந்தோட்ட அபிவிருத்தி சம்பந்தமாக பல கோணங்களில் நான் இதை பார்க்கின்றேன். இது இந்த அரசாங்கத்தினுடைய 3வது வரவு செலவு திட்ட சமர்ப்பிப்பு. இதிலே விசேடமாக இந்த அரசாங்கம் கல்வி மற்றும் சுகாதாரம் மற்றும் அதே போன்று தேசிய சுற்றாடல் சம்பந்தமாக விசேட கவனத்தை மையமாக கொண்டு என்று செயற்பட்டிருக்கின்றது. மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. நடைமுறையிலே நடைமுறைப்படுத்தப்படும் போது எமது மக்கள் இதனுடைய பலனை அனுபவிக்கும் போது மிகவும் சந்தோஷமாக இருக்கும். மற்றும் சமூக பிரதேச ஒற்றுமையை இந்த வரவு செலவு திட்டம் உறுதி செய்திருக்கின்றது. ஆகவே இந்த சமூக பிரதேச ஒற்றுமை சம்பந்தமாக வடகிழக்கை மையமாக கொண்டு அதேபோன்று முஸ்லிம் மக்களையும் மையமாக கொண்டு மலையக மக்களையும் இதில் ஈர்த்தெடுத்து ஏனைய பிரதேசம் உள்ளடக்கலாக பல பிரதான நகரங்களினுடைய பெயர்களையும் இங்கு குறிப்பிட்டு அந்த பிரதேசத்துடைய அபிவிருத்தி சம்பந்தமாக தெளிவாக அதற்குரிய நிதியும் ஒதுக்கி இங்கு செயற்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கதாக இருக்கின்றது. இதில் விமர்சனங்கள் ஏற்படுத்தலாம். இந்த விமர்சனம் மூலமாக இனவாதத்தை தூண்டுவிக்க சிலர் முயற்சிக்கலாம். ஆனால் அதற்கெல்லாம் அப்பால் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருக்கின்ற எமது மலையக மக்கள் சார்பாக இந்த கல்வி மலையகத்தினுடைய கல்வி தரமான கல்வியை அந்த மாணவருக்கு வழங்குவதற்கு ஆசிரிய பயிற்சி கல்லூரிக்கு கூடுதலான நிதியை ஒதுக்கி அந்த ஆசிரிய பயிற்சி சம்பந்தமாக எடுத்திருக்கின்ற விடயங்கள்லாம் வரவேற்கத்தக்கதாகவே இருக்கின்றது. ஆனால் இந்த மலையக மக்களுடைய பிரச்சனைகளை தேசிய நீரோட்டத்தில் இணைத்து அவருடைய காணி உரிமை நில உரிமை இவையெல்லாம் வைத்து பார்க்கும்போது எங்களுக்கு ஏதோ ஒரு விமோசனம் கிடைத்திருக்கின்றது என்று தான் கூற முடியும். மலையகத்தினுடைய தனியான பல்கலைக்கழகம் தேவை என்பதை மலையக மாணவர்களுடைய கடந்த கால பெருபேர்கள் அங்கு கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கின்றது. பல்கலைக்கழகத்தினுடைய தேர்வு மலையகத்திலே அதிகரித்திருக்கின்றது. ஐந்தாம் வகுப்பு புலமை பரீட்சைகளாக இருக்கலாம், கல்வி பொது சாதாரண தரமாக இருக்கலாம், பல்கலைக்கழக தேர்வாக இருக்கலாம், அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக இந்த அரசாங்கத்திற்கு மலையக மக்கள் மாணவர்கள் ஒரு செய்தியை கொடுத்திருக்கின்றார்கள், மலையகு தனியான பல்கலைக்கழகம் ஒன்று தேவையான. ஆகவே அதனை இந்த உயரிய சபையிலே நான் அழுத்தி தெளிவாக கூற விரும்புகின்றேன். கல்வி அமைச்சருக்கும் எங்களுடைய நிதியமைச்சருக்கும் எதிர்வரும் காலத்தில் சரி மலையகத்துக்கு தனியான பல்கலைக்கழகத்துக்குரிய நிதியை ஒதுக்கி மலையத்தை மையமாக கொண்டு அந்த பல்கலைக்கழகத்தை உருவாக்கப்பட வேண்டிய செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும். அதேபோன்று வீதி அபிவிருத்திக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது, வீதி அபிவிருத்தியை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். வணக்கஸ்தலங்களுடைய அபிவிருத்திக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது, சந்தோஷமாக இருக்கின்றது. உடற்பயிற்சிக்கு முதலிடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, மிகவும் வரவேற்கத்தக்க விடயம். சம்பள உயர்வு சம்பந்தமாக ஏற்கனவே அரசாங்க ஊழியருக்குரிய சம்பள உயர்வு அந்த 100 நாள் வேலை திட்டத்திலே 10,000 ரூபாய் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. இன்று பெருந்தோட்ட மக்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி சிந்தித்து பார்க்கும்போது இந்த வரவு செலவு திட்டத்திலே சம்பளம் அதிகரிக்கப்படவில்லை என தெரிவித்து மலையக மக்களுடைய சம்பளத்தை உயர்த்தாமல் இருக்க முடியாது. அவர்களுடைய செயற்திட்டங்கள் அவர்களுடைய செயற்பாடுகள்லாம் வேறுபட்டவையாக இருக்கின்றன. ஆகவே பெருந்தோட்ட மக்களுடைய சம்பள சம்பந்தமாக நாங்கள் பேச்சுவார்த்தை மூலமாக கூட்டொப்பந்தை கையொப்பமிடும் போது இந்த முறை அந்த வாழ்க்கை செலவு கேட்ட வகையிலே தான் நிச்சயமாக அவர்களுடைய கூட்டொப்பந்தம் கையொப்பப்பட முடியும் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே இந்த 2018 வரவு செலவு திட்டத்தின் உரையிலே நான் இங்கு சொல்லி வைக்க விரும்புகின்றேன். அதேபோன்று தனியான பிரதேசபை இன்றைக்கு பிரதேச செயலகங்கள் இன்றைக்கு அபிவிருத்தி அடைந்திருக்கிறது மலையகத்திலே. அது மலையக மக்களை இந்த அரசாங்கம் கௌரவித்ததாக நான் கருதுகின்றேன். அதேபோன்று வீடமைப்பு திட்டத்துக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது, அவையும் அனைத்தையும் மலையக மக்களை கௌரவித்தாக கூறணும். மலையகத்தில் உல்லாச பிரயாணத்துறையை ஊக்குவிப்பதற்கு பல வழிகள் இருக்கின்றன. அதற்கு இந்த அரசாங்கம் கவனம் செலுத்தி மலையக இளைஞர் தொழில் வாய்ப்புகளையும் பெற்றுக் கொடுத்து இந்த உல்லாச பிரயாணத்துறை ஊக்குவிக்க வேண்டிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோன்று சமூக உட்கட்டமைப்பு 13 வருட கல்வி உலக தரத்தில் பல்கலைக்கழக கல்வி விளையாட்டுத்துறை ஆரோக்கியமானது ஒரு தேசம். அதேபோன்று அந்த வீடுகளை கொண்ட சமூகம் மற்றும் நகரசபைகளை உருவாக்குதல் சம்பந்தமாக இந்த அனைவருக்கும் சூழலான பாதுகாப்பான சூழல் என்பதெல்லாம் வரவேற்கத்தக்க விடயமாகத்தான் இருக்கின்றது. ஆகவே மலையகத்திலிருந்து அந்த முழு நாட்டுக்குமே மலையக ஊற்றின் மூலமாகத்தான் இந்த ஆறுகள் பெருக்கெடுத்து வந்து நீர்த்தேக்கங்களும் உருவாக்கப்படுகின்றன. ஆகவே இந்த பாதுகாப்பு சூழல் என்பது போது மலையக மக்கள் உள்ளடக்காக செய்ய வேண்டும். ம விசேஷம் எதாஸ் நாட் அவருந்து ஆயுர்வேதி மே ஜாத்திக ஆண்டு விட்டு அதிக ஒரு ஜனாத்மசா கரு அக்ராமத்மசா சௌக்கிய அமத்துமாட்ட மங்க யோஜனாவுக்கு எதிர்பத்கரணும் லக்ஷ பாலவாக் மத்துக்கார ஜனதா வெனுவேன் ஏ ஜனதாவுக்கு இல்லி மக் தடி இல்லி மக் மக இல்லி மக்கள் அதிபுணா மே சபாவேசா அதிக ஒரு ஜனாத்மாடசா கரு அக்ராமத்துமாட பணிவிடையது எண்டிக்கலாம் ஏக விசேஷம் ஆயவே கதாவிதிம மே பணிவிடையது எண்டிக்கலாம் முழு ராட்டம் ஆண்டு பணிவிடையது எண்டிக்கலாம் மட ஜனதா இல்லி மத்திபுணா மத்துக்கார ஜனதா லக்ஷ பாலவாக்கின்னா வத்து அச்சி அத்தலை சட்டத்தினோம் ஏக ரோகல் தினம் ஆரசிய பணாக் வத்து ரோகல் ஆரசிய பணாக் கியாண்ட கணக்காட்டு மம சௌக்கிய நியோஜமத்து காலையும் பாரகத்தில் ஏ ரோகல பணச கக்கரண்ட ஈட்டு பச எக்க ரோகல் அக்கத்த ஆண்டோட பாரகத்தின ஜாத்திக சௌக்கிய சம்பந்த மேரட்டே அக்ரம் எமத்துமா முதல் வெங்கர்னு கொட்ட அப்படி சந்தோஷம் வேணுமா ஸ்தூத்தி வந்து வேணுமா வத்துக்கர் நியோஜகர் நியோஜத்தை ஒக்குமே மே ஆய்வேற்ற சாயோகை தினமா கரு அக்ராமத்துமா கருத்தின விசுவாச ஏனிசா மாம இல்லி மக்கர்னா வத்து ரோகல்கிட்ட வெனமை பத்ததியாக் வெனமை விசேஷ அன்சியாக் எத்திக்கரலாம் மே ஜாத்திக சௌக்கிய அமாத்தியான்சை மே வத்து ரோகல் சம்பந்தவ வெனமை எமத்திக்கணிக்கோ ராஜ்யமத்திக்கோனிக்கோ நியோஜமதிக்கணி பத்கரலாம் அத்தியாமன்ற கரா வகைமே இடத்துல பாசுகமன்ற கரா வகைமே மே வத்துக்கிற ஜனதாவட்ட வெனமை அன்சியாக் எத்திக்கரலாம் ஏக பாரதீலா எமத்திக்கணிட்ட பாரதீலா மே வத்துக்கிற சௌக்கிய சம்பந்த விசேஷ அவதானியாக மே ஆண்டு யமுக்கரன் உடைக்கலாம் இத்தா கருணாவிமா இல்லி மக்கரணும் அப்படி விஸ்வாச அத்தியனாக அக்ராமத்துவாக எவ்வளோ ஜனதா வினியமித்திரம் அங்கே இல்லி மக்கரன் தீனும் மே சௌக்கிய வத்துக்கிற ஜனதாவுக்கு சௌக்கிய சம்பந்த வெனமை சுதுசு கணிக்க பத்கரலாம் ஏ சௌக்கிய வெனமை கரகணி ஆண்டோட மே ரோகலை சௌக்கிய மத்தான் சிங் இந்த கரு எமத்துமா ராஜசேத்தமத்துமா விசேஷ வடப்பிலி கரகணி ஆனும் அப்படி ஸ்தூத்தியவந்த வெனமா ஏ வகையுமே ஏதுமாக்கு நியோஜ அமத்துமா ஏதுமா மே அம்பார டிஸ்டிக்கே ஏதுமா கட்ட எடுத்து குறையணும் எத்தக்கூட வத்துக்கரை மூக்குது வேணே வத்துக்கரை மே அச்சி அத்தலி சாட்டா ரோகல் சம்மந்தம் வேறக்கூட வத்துக்கரை இப்பந்திலா ஏ துக்க ஏ துக்க மே பணப்பூர்த்தி கத்தகனிக்கு தான் என்கிட்ட ஆண்டு வேணேன் என்னிசா
வாம கிரியாத்மக பரதியை விடக்கட்டதுக்கு காரணம் தான் வத்துக்கோ ரோகல அம்மல லமாயில அனாவசிய வித்தியத்தை நெத்தி வேணுமா ஏ ரோகல் பாசுகம் அறியட்டின ரோகலுக்கும் வாழா சமார் ரோகலும் வத்து சத்து புதிய கணி இன்னும் என்ன சமார் ரோகல் வத்து பாலனை கரணும் சமார் ரோகல் பலச்சவ நடத்து கரணும் சமார் ரோகல் நடத்து கரணும் மத்தியம் ஆண்டுவை மெனிசா மே அரியா காட்டு மே சௌக்கிய சேவைய மே வத்துக்கிற ஜனத்தாட்டு லெபென்ன எனிசா அப்போ அதிகார ஜனாத்மா விசேஷ அவதானம் எமுக்கரண்டோன்னு கரு அக்ராமத்மாக்கு மங்கிலி மக்கறா மே மே பிலிம கிசி கேட்பாக்கணே ஆயவாக்கு மே ஆண்டு விதி வைக்கறா மே ஆண்டு கெட்டியண்டு வத்துக்கிற ஜனதா சம்பூர் சாயுகுதியா தாம சாயுகதினா எத்தாஸ் சமசிய அத்தாத்த ஜேஆர் ஜெயவர்தன அதிகார ஜனாத்மா மே ஆயவாக்கு எதிர்பத்கர்லா மே 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 ரஜி அதிகார புனி சத்தம் வத்துக்கிற ஜனதாவிட்ட நிதாசலே புனே ஏக வச்சன தேக்காக் நிவே எத்தாஸ் சமசிய அத்தாத்தையும் பஸ்ஸே தமாய் வத்துக்கிற ஜனதா நிதாசலே புனே ஏட்டு சந்தா ஐத்திய லபுனே என்சா மேதே ஒக்கம லபுனே சா எக்ஸட் ஜாதி பக்ஷர்சா ஏ நாயகத்துமாட்ட வத்துக்கிற ஜனதா எம்மதாம விஸ்வாசினா எம்மதாம சூத்தியாந்த வேணாம் ஏ இவ்வளோ தீன பொடி பொடி அடுபாட்டிக்கு அப்படி சக்திமத் கரணோனே அப்பே கரு அக்ராமத்துமா தமாய் ஸ்ரீபாத காலேஜ் காப்பிட்டு உண்டே வத்துக்கிற ஜனதா வேணுவேங் என்னிசா அப்படி வேணும் யூனிவர்சிட்டியாக கொண்டு வத்துக்கிற ஜனதாட்டே என்னிசா வாம கிரியாத்மக்கர் வருதி ஏ ஏ அதால ஏ அதால பாரவேலா தீன அமத்துமா சா அதிகர் ஜனாத்மா சா கர்வ அக்ராமத்துமா வாம கிரியாத்ம வருதி மே வத்து ரோகல் திக ஆண்டோட்ட பவர்கன வத்துக்கிற ஜனதாவோட ஏ சௌக்கிய லபாதன கட்டயத்து அணி வாரம் மே கரண்டோனே மேக தேசபாலனவே ஏ ஜனதாவுக்கு அமார்ட்டிக மாங்க வந்து தண்டனிசா மாங்க இல்லி மக்கரணும் மே பார்லிமெண்ட்வேங் வாம கிரியாத்மக பரதி தேசபாலன பத்தி எமத்திகம் பத்கர நெத்துவ மே வடகர நேட்டியட்ட அணி வாரம் மே வத்துக்கிற ஜனதாட சௌக்கிய சேவா லவாதண்ட அவசிய கட்டைத்து கரண்டோனிக்கலாம் மேங்க இல்லி மக்கரணும் அதுபோலவே இந்த மலையக மக்கள் இந்த நாட்டினுடைய முழுமையான பொருளாதாரத்தில் இன்று என்றும் இந்த சக்தியாக இருக்கின்ற மக்கள் அந்த மக்களுடைய அபிவிருத்தியிலே இந்த அரசாங்கம் கவனம் செலுத்துகின்றதை நாங்கள் வரவேற்கின்றோம் எங்களுக்கு தெரியும் கிட்டடையிலே கௌரவ பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மலைய மக்களுக்குரிய வீட்டுரிமைக்குரிய அந்த ஒப்பனையை உறுதிப்பத்திரத்தை வழங்கினார் இன்று மலையக மக்கள் மிகவும் பாரியாளர்கள் கௌரவிக்கப்படுகின்றார்கள் அந்த உறுதிப்பத்திரம் வழங்குவது மூலமாக ஆகவே கட்டம் கட்டமாக மலையகத்தில் பெருந்தோட்டங்களில் வாழ்கின்ற இந்த லயத்து அறைகள் அனைத்துக்குமே முற்றுப்புள்ளி வைத்து தனியான வீடுகளை அமைத்து அவர்களுக்கு தனியான ஒரு வீட்டுரிமையை முழு மக்களுக்கும் வாழ்கின்ற மலைய மக்கள் அனைவருக்கும் வழங்கும் போது நாளைக்கு இந்த அரசாங்கத்தை மட்டும்தான் அதனை செயற்படுத்த முடியும் எந்த காலத்தையும் இல்லாதவாறு ஒரு தேசிய அரசாங்கம் இரண்டு பெருக்கட்சிகள் ஒன்றிணைந்து அமைத்திருக்கின்ற காலகட்டத்திலே இதில் முழுமையான பங்கு மலையுடைய மக்கள் பங்கு இருக்கின்றது ஆகவே இந்த மலைய மக்களை கௌரவிக்கும் முகமாக அவருடைய கல்வி அவருடைய சுகாதாரம் அவருடைய வீதி அபிவிருத்தி அதே போன்று அவருடைய வீட்டுரிமை நிலையுரிமை உறுதி செய்யப்படுவதோடு வடகிழக்கு மக்களுடைய முழுமையான அங்கீகாரத்தை இந்த வரவு செலவு திட்டம் கொடுத்திருக்கிறது எந்த காலகட்டத்திலுமே வடகிழக்கு மக்களுக்கு கொடுக்காத ஒரு ஒரு வரப்பிரசாதத்தை இந்த அரசாங்கம் வழங்கியிருக்கின்றது ஆகவே அந்த வடகிழக்கு மக்களுமே சகோதரர்கள் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் வடகிழக்கு மக்களுடைய அபிவிருத்தியும் மலைய மக்கள் முழுமையான ஆதரவை கொடுப்பார்கள் ஆகவே இந்த வடகிழக்கு மக்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற நிதி சம்பந்தமாக மலைய மக்களுடைய பிரதிநிதிகள் நாங்கள் என்ற வகையில் இந்த அரசாங்கத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு எங்களுடைய குறைபாடுகளையும் தைரியமாக ஒரு இனவாதமற்ற அரசாங்கம் என்ற வகையிலே இந்த சபையிலே பாரிய அளவிலே நாங்கள் குரல் எழுப்பி வேண்டுகோள் கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் இந்த அரசாங்கத்தில் தான் இருக்கின்றது ஆகவே கௌரவ குழுக்களின் பிரதி தலைவர் அவர்களே எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது மிகவும் தமிழ் மொழியிலே எங்களுடைய செம்தமிழை உரையாற்றும் ஒரு எங்களுடைய தலைவர் ஒருவர் எங்களுடைய மேடையில் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் போது மலைய மக்கள் சார்பாக சிறு விடயங்களை கூறுவதிட்டு நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆகவே இதுதான் இந்த அரசாங்கம் அங்கீகாரம் எங்களுக்கு ஆகவே இந்த அரசாங்கத்தின் மூலமாகத்தான் எங்களுடைய மலைய மக்களுடைய குறைபாடுகள் நிவர்த்தி செய்யலாம் ஆகவே கல்வி போதை சாதாரண தர விஞ்ஞான கணித ஆசிரியர்கள் அங்கு பயிற்றுவிச்சபட்ச ஆசிரியர்கள் மலையத்துக்கு நியமிக்கப்பட வேண்டும் பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட வேண்டும் தேசிய ரீதியிலே எதிர்காலத்திலே புதிய இந்த அரசியல் சட்டத்திற்கு மூலமாக மலைய மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய பெருந்தோட்டங்கள் இருந்து பாரிய அளவிலே பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு 16 பேருக்கும் மேற்பட்டவர்கள் இந்த சபையை அவர்கள் இந்த சபைக்கு வர வேண்டும் மலைய மக்கள் பிரச்சனையை ஓங்கி ஒழிக்க செய்ய வேண்டும் மலையக பெருந்தோட்ட கொழுந்து பறிக்கிறதுக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்பட்டிருந்த பெண்கள் இன்று பிரதேச சபைக்கு வரக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி இருக்கின்றது கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்களும் இந்த அரசாங்கமும் கௌரவ பிரதம மந்திரியும் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் ஆகவே அதுபோலவே அவர்களுடைய ஏனைய வேலை திட்டங்களையும் மாகாண சபையிலும் மாகாண அமைச்சர்கள் தமிழ் மாகாண அமைச்சர்கள் நியமிக்கப்படும் போது மலையக பெண்கள் அங்கு நியமிக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் 165 மேற்பட்ட பெண்கள் வாழ்கின்ற மலையகத்திலே அந்த மலைய மக்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கும் இன்று வடக்கிலே இந்த அரசாங்கம்
முடித்துக் கொள்ள வேண்டும்
வடக்கிலே நன்றி ஒரு நிமிடம் வடக்கிலே இன்று ஒரு பெண் ஒருவரை தமிழ் பெண் ஒருவரை அமைச்சராக்கி அந்த வடக்கு மக்களை கௌரவப்படுத்தி அவர்களுக்கு அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றீர்கள் அதே போன்று மலையகத்தை சேர்ந்த மத்திய மாகாணம் ஊவா மாகாணத்திலும் கருப்பு கண்ணாடி போட்டவர்களை அகற்றிவிட்டு மலையக பெண்களுக்கு அமைச்சு பதவி கொடுத்தால் சேவை நன்றாக அமையும். ஆகவே அதற்குரிய நடவடிக்கைகளும் மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்துக் கொண்டு அந்த மலையகத்தில் பிறந்து வளர்ந்தவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் நான் எதிர்பார்க்கின்றேன். அந்த ஏற்கனவே ஒருமுறை தோட்டத்தொழில் சம்பள உயர்வுக்காக பெட்ரோலை கொண்டேன், அடுத்த வரவு செலவுக்கு முன்னுக்கு மலைய மக்களுக்கு தனியாக இந்த சுகாதாரத்துறைக்கு தனியான முறை செயற்படக்கூடிய வேலைத்திட்டத்தை கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வராத பட்சத்திலே கவலைக்கிடமான விடயங்களும் இந்த சபையில் ஏற்படக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் என்பதையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
நன்றி கௌரவ ஸ்ரீநேசன்.
சபைக்கு தலைமை தாங்குகின்ற கௌரவ குழுக்களின் தவிசாளர் அவர்களே, இன்று நீல பசுமை வரவு செலவு திட்டம் தொடர்பாக எனது கருத்துக்களை இங்கு பதிவு செய்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையில் இந்த நீல பசுமை வரவு செலவு திட்டமானது இன்று ஒரு முற்போக்கான சிந்தனையின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட ஒரு வரவு செலவு திட்டமாக பார்க்கப்படுகின்றது. இதில் காணப்படுகின்ற அந்த எண்ணக்கருக்கள், இந்த எண்ணக்கருக்கள் ஊடாக பார்க்கின்ற போது இவை நிறைவேற்றப்படுகின்ற போது உண்மையில் இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக நாட்டிற்கு ஒரு நன்மை கிடைக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் கோட்பாடுகள், கருத்துக்கள் நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கின்ற போது அந்த பலாபலன்களை நாங்கள் அடைந்து கொள்வது மிக குறைவாக காணப்படுகின்றது. உண்மையில் இந்த நாடு சுதந்திரமடைந்த வேளையில் இந்த நாட்டை பற்றி லீ குவான் யூ கூறிய விடயங்களை நாங்கள் அடிக்கடி பேசியிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் கிழக்கு உலகில் ஒரு புதிய சுவிட்சர்லாந்தாக இந்த நாடு மலரும் என்று எதிர்பார்த்தார்கள். சுவிட்சர்லாந்து என்று சொல்லுகின்ற போது ஜனநாயகத்தை பலப்படுத்திய ஒரு நாடாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் பல்லின சமூகங்கள் வாழுகின்ற நாட்டில் ஐக்கியத்தை நிலைப்படுத்திய ஒரு நாடாக காணப்படுகின்றது. அந்த வகையில் இலங்கையும் இந்த கிழக்கு உலகில் ஒரு பிரபல்யமான ஒரு சுவிட்சர்லாந்தாக வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எங்களுடைய மனங்களில் காணப்படுகின்ற மனப்பாங்கு மாற்றங்கள் ஏற்படாததன் காரணமாக நாங்கள் அதனை அடைய முடியவில்லை. கல்வி என்று சொல்லுகின்ற போது அந்த கல்வியை பற்றி சொல்வார்கள், கெஸ்ப் என்ற ஒரு குறியீட்டின் மூலமாக கூறுவார்கள். இங்கே கே என்று கூறுவது நாலேஜ், அதாவது அறிவை குறிப்பிடுகின்றது. ஏ என்று கூறுவது ஆட்டிடியூட் என்பதை, அதாவது மனப்பாங்கினை கூறுகின்றது. எஸ் என்பது ஸ்கில் என்ற அடிப்படையில் திறனை குறிப்பிடுகின்றது. அங்கே பி என்று குறிப்பிடப்பட்டிருப்பது பிராக்டிஸ் அல்லது பயிற்சியினை குறிக்கின்றது. அந்த வகையில் இலங்கையில் ஒரு மாற்றத்தினை ஏற்படுத்துவதாக இருந்தால் அறிவு விருத்தி மாத்திரம் போதாது, மனப்பாங்கில் மாற்றம் ஏற்பட வேண்டும். மனப்பாங்கில் மாற்றம் ஏற்படாத வரையில் எமது நாட்டில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்துவது என்பது கடினமாக இருக்கும். அண்மையில் எமது இந்த சபையில் புதிய அரசியல் யாப்பின் இடைக்கால அறிக்கை கொண்டு வரப்பட்டது. இந்த இடைக்கால அறிக்கையை பற்றி ஒவ்வொரு கட்சியும் சிலாகித்து பேசுகின்ற போது அந்த அரசியல் யாப்பில் உள்ள அந்த அம்சங்களை சாதகமாக பேசியவர்களும் இருக்கின்றார்கள், பாதகமாக பேசியவர்களும் இருக்கின்றார்கள். உண்மையில் இந்த மனப்பாங்கு ரீதியான மாற்றம் ஏற்படாதவரை நல்லவற்றை நல்லவை என்று கூறுவதற்கும் தீயவற்றை தீயவை என்று கூறுவதற்கும் ஏற்ற விதத்தில் அந்த மாற்றம் எங்களுக்கு அவசியமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் நான் இப்போது இந்த வரவு செலவு திட்டத்தில் காணப்படுகின்ற இந்த நீல பசுமை, அதாவது இதனை ரெண்டு கோணங்களில் பார்க்க முடியும். நீலம் என்று கூறுகின்ற போது நீரையும், பசுமை என்று கூறுகின்ற போது நிலத்தையும் அபிவிருத்தி மூலமாக முன்கொண்டு செல்வதன் ஊடாக இந்த ஒரு புதிய ஒரு பரிமாணத்தை பெறக்கூடிய விதத்தில் இந்த வரவு செலவு திட்டம் அமைய வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்னும் ஒரு விதத்தில் பார்த்தால் நீல கட்சியும் பச்சை கட்சியும் இணைந்து ஒரு தேசிய அரசாங்க அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட ஒரு வரவு செலவு திட்டமாகவும் இதனை கூற முடியும். எது எப்படியாக இருந்தாலும் இந்த அரசியல் யாப்பில் உள்ள, மன்னிக்கவும், வரவு செலவு திட்டத்தில் உள்ள இந்த சாதகமான பாதகமான தன்மைகளை பற்றி நாங்கள் ஒரு விமர்சன அடிப்படையில் பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இதில் ஒரு எண்ணக்கரு சார்பாக காணப்படுகின்ற விடயத்தை பார்க்கின்ற போது வீட்டு திட்டம் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த வீட்டு திட்டம் வடக்கு கிழக்கில் யுத்தத்தில் பாதிக்கப்பட்டு வீடுகள் இல்லாத ஏதிலிகளாக காணப்படுகின்ற மக்களுக்கு இந்த வீடுகளை அமைத்து கொடுக்கின்ற போது அவர்களுடைய அடிப்படை தேவைகளில் ஒன்றாக காணப்படுகின்ற அந்த தேவையினை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. எனவே இந்த செங்கலினால், அதாவது பொருத்து வீடு அல்லாமல் செங்கலினால் அமைக்கப்படுகின்ற இந்த வீடு அந்த சூழ்நிலைக்கு சூழலுக்கு பொருத்தமாக இருக்கும் என்ற வகையில் அதனை நாங்கள் வரவேற்கின்றோம். அதே போன்று மலையகத்தை பொறுத்தமட்டில் அந்த லயன் காம்பராக்களில் வாழுகின்ற மக்களை அந்த லயன் காம்பராக்களிலிருந்து விடுவிக்கக்கூடிய விதத்தில் ஒரு சொந்தமான தனி வீடுகளில் வாழக்கூடிய அந்த சுகத்தை அனுபவிக்கக்கூடிய விதத்தில் அவர்களுக்கும் இந்த 25,000 வீடுகளை இதில் கட்டி கொடுக்கின்ற அந்த செயல்பாட்டினையும் நாங்கள் வரவேற்கின்றோம். அதேவேளை அடுத்த கட்டமாக இந்த திண்ம கழிவு சம்பந்தமான ஒரு பிரச்சினை, இந்த கழிவுகள் என்பது இப்போது ஒரு சவாலாக அமைந்திருக்கின்றது. கடந்த காலத்தில் இந்த திண்ம கழிவினை சரியான முறையில் முகாமைத்துவம் செய்யாததன் காரணமாக ஏற்பட்ட விபரீத விளைவுகளை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். எனவே இந்த திண்ம கழிவு முகாமைத்துவம் தொடர்பாகவும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயம் ஒரு முற்போக்கான விடயமாக இருக்கின்றது. ஆனால் எது எப்படியாக இருந்தாலும் அவை கருத்துக்களாக இருந்தால் மட்டும் போதாது, அது நடைமுறைப்படுத்துகின்ற போதுதான் எங்களுக்கு அதன் பலாபலன்களை அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். இதைவிட இன்னொரு விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றது, இந்த சூரிய சக்தியினை பயன்படுத்தி இயற்கையாக கிடைக்கின்ற இயல்பாக கிடைக்கின்ற இந்த சூரிய சக்தியை பயன்படுத்தி அந்த சூரிய சக்தியை சேகரிப்பதன் மூலமாக அதனூடாக வாகனங்களையும் பொறிகளையும் இயங்க வைக்கக்கூடிய ஒரு முறை என்பது உண்மையில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படுவதையும் அதே வேளையில் சூழல் மாசுபடுவதையும் தடுக்கக்கூடிய ஒரு கைங்கரியமாக ஒரு அறிவியல் சார்ந்த விடயமாக அமைந்திருக்கின்றது. இந்த விடயமும் நடைமுறைப்படுத்துகின்ற போது அது நன்மை அளிக்கக்கூடியதாக அமையும் என்பது என்னுடைய கருத்து. இதைவிட இன்னும் இந்த அரசியல் இந்த வரவு செலவு திட்டத்தில் காணப்படுகின்ற ஒரு முக்கியமான விடயம் இந்த நல்லிணக்கம் சார்பாக குறிப்பிடப்பட்டிருப்பது. சிங்கப்பூர் பிரதமராக இருந்த லீ குவான் யூ அவர்கள் தனது நாட்டினை அபிவிருத்தி செய்வதற்கு முக்கியமாக நல்லிணக்கத்தினை ஏற்படுத்திவிட்டு அந்த அத்திவாரத்தில் இருந்துதான் பொருளாதார அபிவிருத்தியினையும் சமூக அபிவிருத்தியினையும் அவர் ஏற்படுத்தியிருந்தார். அந்த அடிப்படையில் பாதிக்கப்பட்ட மக்கள் மனக்காயங்களோடு இருக்கின்ற போது அந்த மனக்காயங்களை ஆற்றாமல் அவர்கள் ஆத்திரத்தோடு வெறுப்புணர்வோடு அல்லது ஒரு ஆக்ரோசத்தோடு இருக்கின்ற போது அங்கு நல்லிணக்கம் என்கின்ற உண்மையான எதிர்பார்ப்பு அங்கு நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படும். அந்த அடிப்படையில் இந்த பாதிக்கப்பட்ட யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் போன்றவர்களுக்கு ஒரு பொறுப்புமிக்க நிலையத்தினை அமைத்து அவர்களுக்கு உரிய தொழில் வாய்ப்புகளை அளிக்கக்கூடிய விதத்தில் செயல்படுகின்ற போது அது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விடயமாக அமைந்திருக்கும். எனவே இந்த விடயமும் ஒரு செயல்பாட்டு ரீதியாக முன்னெடுக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது. அதேவேளை இன்னுமொரு விடயம் யுத்தத்தின் போது புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட அந்த போராளிகளுக்கு ஒரு விதமான கவனிப்புகளும் இல்லாத நிலையில் ஏக்கத்தோடு வாழுகின்றவர்களை மீட்டெடுக்கக்கூடிய விதத்தில் அவர்களது மனங்களில் ஏற்பட்ட உளவியல் ரீதியான அந்த அதிருப்திகளை மீட்டெடுக்கக்கூடிய விதத்தில் அவர்களுக்கு ஒரு உரிய தொழில் வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய முன்மொழிவும் இங்கு காணப்படுகின்றது. தனியார் துறைகள் அந்த தொழில் வாய்ப்புகளை கொடுக்கின்ற போது அரசாங்கம் அவர்களுக்கு சில நிபந்தனைகளின் அடிப்படையில் சில உதவிகளை செய்வதற்கு முன்வந்திருக்கின்றது. இதுவும் ஒரு நல்லிணக்கம் சார்ந்த ஒரு விடயமாக இருக்கின்றபடியால் இதனை நாங்கள் வரவேற்கின்றோம். அதேவேளை இன்னுமொரு விடயத்தை நான் சுட்டிக்காட்ட வேண்டும். இதில் முக்கியமான விடயம் இந்த தொழில்நுட்பம் சார்ந்த அபிவிருத்திகள். கடந்த காலத்தில் நாங்கள் கோட்பாட்டு கல்வியையும் மனநம் செய்கின்ற கல்வியையும் பரீட்சை மைய கல்வியினையும் பெற்றுக்கொண்டு தொழில் வாய்ப்புகளுக்காக அலைந்து திரிகின்ற அல்லது தொழிலிருந்தும் வழங்க முடியாத ஒரு நிலைமை காணப்படுகின்ற ஒரு இக்கட்டான நிலைமை காணப்பட்டது. அதனை விடுத்து இந்த தொழில்நுட்பம் சார்ந்த கல்வியினை பாடசாலை மட்டத்திலும் பல்கலைக்கழக மட்டத்திலும் எடுத்து செல்கின்ற போது தொழிலுக்கு உகந்த தொழிற்படையினை அல்லது பணியாளர் படைகளை உருவாக்குவதற்கு இந்த வழிகாட்டல் என்பது நடைமுறை சாத்தியமாக இருக்கின்ற போது அது நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த தொழில்நுட்பம் சார்ந்த கல்வியினை உயர் பல்கலைக்கழகங்களில் 7 பீடங்களில் ஆரம்பிப்பதற்கு 7 பீடங்களாக 7 பல்கலைக்கழகங்களில் ஆரம்பிப்பதற்கு முன்மொழியப்பட்டிருக்கின்ற விடயம் நடைமுறை சாத்தியமாக இருக்கின்ற போது தொழில் வாய்ப்புக்கு உகந்த தொழிலாளர்களை பெற்றுக்கொள்வதற்குரிய வாய்ப்பாக அமைந்திருக்கும் என்பதை இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதேவேளை பாடசாலை கல்வியை பொறுத்த மட்டிலும் அநேகமாக பாடசாலையை விட்டு வெளியேறுகின்ற மாணவர்கள் பரீட்சை மையமாக உயர்ந்த பெறுபவர்களை பெற்றாலும் கூட அதனை வைத்துக்கொண்டு ஒரு தொழில் திறன் சார்ந்த ஒரு தொழிலை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. எனவே பாடசாலைகளில் இருந்து அவர்களின் சுய தொழில் வாய்ப்பினை பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் அவர்களுக்குரிய பயிற்சிகள் அல்லது அந்த தொழில் சார்ந்த திறன்களை விருத்தி செய்கின்ற செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டிய விடயம் இருக்கின்றது. ஏறத்தாழ 11 ஆண்டுகள் பாடசாலையில் தங்கியிருக்கின்ற மாணவர்கள் வெறுமனே பரீட்சை சான்றிதழ்களை எடுத்துக்கொண்டு தெருக்களில் சென்று வேலைகளை தேடி வேலையற்ற நிலையில் இருக்கின்ற நிலைமை என்பது இந்த நாட்டை அபிவிருத்தி பாதைக்கு கொண்டு செல்வதற்கு ஒரு தடங்கலாக அமைந்திருக்கின்றது. எனவே தொழில் வாய்ப்பினை பெறக்கூடிய தொழில் தேர்ச்சியினை பாடசாலை மட்டத்திலிருந்து வழங்கக்கூடிய ஒரு முற்போக்கான செயல்பாடுகளை முன்னெடுக்கின்ற போது அதுவும் கூட எங்களுக்கு எதிர்காலத்தில் இந்த தொழிலை தேடி அலைகின்ற இளைஞர் யுவதிகளுக்கு ஒரு வெற்றி தரக்கூடிய அம்சமாக அமைந்திருக்கும் என்கின்ற விடயத்தை இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இன்னுமொரு விடயம், இந்த சூழலில் வாழுகின்ற நாங்கள் சூழலை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒரு முக்கியமான எண்ணக்கரு இங்கு முன்மொழியப்பட்டிருக்கின்றது. சூழலை பாதுகாக்காமல் சூழலை நச்சுமயப்படுத்திவிட்டு அந்த சூழலில் வாழ்வது என்பது எங்களை நாங்களே தற்கொலை செய்வதற்கு சமமாக அமைந்திருக்கும். அந்த அடிப்படையில் நிலமாக இருக்கட்டும், நீராக இருக்கட்டும், அல்லது வளிமண்டலமாக இருக்கட்டும், இவற்றை பாதுகாக்க வேண்டிய பொறுப்புணர்வு உணரப்பட்டிருப்பதன் விளைவாக இந்த சூழல் பாதுகாப்பு என்கின்ற விடயத்தில் கவனம் செலுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த விடயமும் கூட நடைமுறை சாத்தியமாக்கப்பட வேண்டும். குறிப்பாக நீர்நிலைகள் அசுத்தப்படுத்துவதும் நிலங்கள் அசுத்தப்படுவதும் அல்லது வளிமண்டலங்கள் அசுத்தப்படுத்துவதும் சர்வசாதாரணமாக நிகழ்கின்ற போது இந்த பெட்ரோலியம் மூலமாக இயங்குவிக்கின்ற இந்த வாகனங்களை படிப்படியாக ஒரு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து அதற்கு பதிலீடாக இலத்திரனியல் அல்லது மின்னியல் சார்ந்த விதத்தில் அந்த சக்தியினூடாக இயக்கக்கூடிய அந்த வாகனங்களை கொணர்ந்து அதனை செயல்படுத்துகின்ற போது சூழல் மாசுபடுவதையும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படுகின்ற போது அதனை நாங்கள் முகங்கொடுக்கக்கூடிய ஒரு விதத்திலும் அவற்றை கையாளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. இதனை விட இந்த வெள்ளப்பெருக்கு என்கின்ற விடயம், அதாவது ஒவ்வொரு காலத்திலும் எமது நாட்டை பொறுத்த மட்டில் ஒரு காலத்தில் நாங்கள் வெள்ளப்பெருக்கில் நாங்கள் மூழ்கடிக்கப்படுகின்றோம் அல்லது உயிர் உடைமைகளை இழக்கின்றோம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் வறட்சியினால் நீர் இல்லாமல் நாங்கள் வாடுகின்றோம். ஒரு பகுதியில் வெள்ளத்தினால் மக்கள் அல்லோல கல்லோலப்படுகின்ற போது ஒரு பகுதியில் வறட்சியினால் குடிநீர் இல்லாமல் தட்டுப்படுகின்ற விடயங்கள் அவதானிக்கப்படுகின்றது. எனவே நீர் முகாமைத்துவம் என்பது அனர்த்த முகாமைத்துவம் என்பது அர்த்தமுடையதாக பின்பற்றப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த வெள்ளப்பெருக்கினை வெள்ளத்தடுப்பு மூலமாக கையாளுகின்ற உத்திகள் சொல்லப்படுகின்றது. குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்திலும் கூட இந்த நிலைமை உணரப்படுகின்றது. குறிப்பாக நாடு முழுவதிலும் இந்த பிரச்சனை இருக்கின்றது. அதிலும் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மலையகம் சார்ந்த பிரதேசங்களில் பெரும்பாலும் மண் சரிவு என்கின்ற ஒரு விடயம் அங்கு அனர்த்தத்தை ஏற்படுத்துகின்றது. எனவே அனர்த்த முகாமைத்துவம், நீர் முகாமைத்துவம் என்கின்ற இந்த விடயங்களை கூட்டாக இணைத்து செயல்படுத்துகின்ற போது அதுவும் கூட ஒரு வெற்றி தரக்கூடிய ஒரு விடயமாக அமைந்திருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இருக்க முடியாது. இதையும் விட நான் முக்கியமாக குறிப்பிடுகின்ற விடயம் என்னவென்றால், இந்த இளைஞர் யுவதிகளுக்கு தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளுகின்ற விடயத்தில் மிகவும் கவனம் செலுத்த வேண்டியிருக்கின்றது. இப்போது பார்க்கின்ற போது இப்போது எங்களுடைய கௌரவ நிதி பிரதி அமைச்சர் அவர்கள் காணப்படுகின்றார். முன்னாள் நிதியமைச்சர் கூட இங்கு அமர்ந்திருக்கின்றார். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது 2015 2016 வரவு செலவு திட்டம் முன்மொழியப்பட்ட வேளையில் நாங்கள் சில கோரிக்கைகளை முன்வைத்திருந்தோம். அந்த கோரிக்கைகளின் அடிப்படையில் ஒவ்வொரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களும் தங்களது மாவட்டங்கள் சார்ந்த சில நிபந்தனைகளை முன்வைத்திருந்தார்கள். அந்த நிபந்தனைகளின் போது இந்த இளைஞர் யுவதிகளுக்கு தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய விதத்தில் கைத்தொழிற்பேட்டைகளை கைத்தொழிற்சாலைகளை மீளமைத்தல், அதாவது ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருந்த அந்த மாவட்டங்கள் பலவற்றிலும் இயங்கிக் கொண்டிருந்த அந்த தொழிற்சாலைகள் தற்போது முடக்கப்பட்ட நிலையில் காணப்படுகின்றன அல்லது தொழிற்படாத நிலையில் காணப்படுகின்றன. எனவே அந்த தொழிற்சாலைகளை இயங்க வைப்பதற்குரிய செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த விவாதத்தின் போது சுட்டிக்காட்டிய போது எங்களுடைய முன்னாள் கௌரவ நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க அவர்கள் அதற்குரிய உத்தரவாதத்தினை எங்களுக்கு தந்திருக்கின்றார். அதற்குரிய கன்சாட் பதிவும் கூட இருக்கின்றது. குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள காகித தொழிற்சாலை, வாழைச்சேனையில் அமைந்துள்ள காகித தொழிற்சாலை, அடுத்ததாக மண்டூர் இழுப்படிச்சேனையில் அமைக்கப்பட்டிருந்த ஓட்டு தொழிற்சாலை போன்றவற்றை இயங்க செய்வதற்கு மீள் அமைப்பு செய்வதற்குரிய உத்தரவாதங்கள் வழங்கப்பட்டிருந்தன. அந்த காலத்தில் செய்யப்பட்ட உத்தரவாதங்களில் இந்த பாலங்களை அமைக்கின்ற அந்த உத்தரவாதங்கள் ஓரளவுக்கு ஆரம்ப கட்டத்தை அடைந்திருக்கின்றது. அதற்காக நன்றிகளை கூறுகின்றேன். அதாவது இந்த நெடுஞ்சாலைகள் அமைச்சும் தேசிய நல்லிணக்க அமைச்சும் இணைந்து ஏறத்தாழ 6 பாலங்களை எமது மாவட்டத்தில் அமைப்பதற்கு உரிய ஆரம்ப கட்ட வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக நெடுஞ்சாலைகள் அமைச்சருக்கும் மற்றும் தேசிய நல்லிணக்க அமைச்சுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கின்ற விடயம் இந்த தொழில் வாய்ப்பு பற்றிய விடயம். இந்த தொழில் வாய்ப்பு பற்றிய விடயத்தில் 10 லட்சம், அதாவது 1 மில்லியன் தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுத்தல் என்கின்ற ஒரு விடயம் முன்மொழியப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த தொழில்களை பெற்றுக் கொடுப்பதற்கு இந்த தொழிற்சாலைகள், விவசாய பண்ணைகளை நாங்கள் ஏற்கனவே இயங்கி வந்த பண்ணைகள், தொழிற்சாலைகளை இயங்க வைக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் மேலும் நாங்கள் பண்ணைகள், தொழிற்சாலைகளை ஏற்படுத்த வேண்டியிருக்கின்றது. இவ்வாறு அவற்றை ஏற்படுத்துவதன் மூலமாகத்தான் தொழில் தேடி அலைகின்ற அல்லது விரக்தியின் விளிம்புக்கு செல்லுகின்ற இளைஞர் யுவதிகளை ஆசுவாசப்படுத்தக்கூடிய விதத்திலும், அவர்களை திருப்தியான ஒரு தொழில் முயற்சிகளில் ஈடுபடுத்தக்கூடிய விதத்திலும் அமைந்திருக்கும். கடந்த காலத்தில் பல மாவட்டங்கள் வேளாண்மை செய்கை, குறிப்பாக நெற்பயிர் செய்கைக்கு பெயர் பெற்ற மாவட்டங்களாக காணப்பட்டன. அந்த மாவட்டங்களில் அந்த நெற்பயிர் பயிர் செய்கை செய்கின்ற போது மனித வலுக்கள், அதாவது மேன் பவர் அதிகமாக பயன்படுத்தப்பட்டன. இவ்வாறு அந்த மேன் பவர் அல்லது மனித வலு பயன்படுத்தப்படுகின்ற போது கூடுதலாக அந்த தொழிற்படையினர் தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வசதிகள் காணப்பட்டன. அதன் அடிப்படையில் பல்வேறுபட்ட விதத்தில் அவர்கள், அதாவது வயலில் ஆரம்ப கட்ட வேலை மற்றும் பல்வேறுபட்ட மட்ட வேலைகளை செய்வதன் மூலமாக அவர்கள் அந்த தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை காணப்பட்டது. ஆனால் இப்போது அந்த மேன் பவர் என்று சொல்லப்படுகின்ற மனித வலுவுக்கு பதிலாக இயந்திர வலுக்கள், மெஷின் பவர் பாவிக்கப்படுகின்றபடியால் இப்போது அந்த சந்தர்ப்பங்கள் இழக்கப்பட்ட நிலையில், தொழிலற்ற நிலையில் கிராமங்களில் கூலிப்படையொன்று எந்த விதமான நிவாரணமும் இல்லாத நிலையில் அல்லது தொழில் இல்லாத நிலையில் இருக்கின்றார்கள். இவர்களுக்குரிய தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்கு இந்த வரவு செலவு திட்டத்தில் ஒரு முக்கியமாக கவனத்தில் செலுத்த வேண்டும். ஏனென்றால் கடந்த காலத்தில் பல்வேறுபட்ட பிரச்சனைகளில் ஒன்றாக, முக்கியமான பிரச்சனையாக காணப்பட்டது என்னவென்றால் இந்த தொழில் வாய்ப்பு இல்லாத பிரச்சனை. இந்த தொழில் வாய்ப்பு விடயத்திலும் கூட நான் இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட வேண்டும். எனக்கு முன்பாக பேசிய ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரும் இந்த விடயத்தை மிகவும் ஆக்ரோசமாக குறிப்பிட்டிருந்தார். நான் அதனை ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் இந்த தொழில் வாய்ப்புகளை வழங்குகின்ற போது ஒரு இன விகிதாசாரம் பின்பற்றப்பட வேண்டும். எங்களுடைய மலையக பாராளுமன்ற உறுப்பினர் திலகராஜ் அவர்களும் கூட இந்த விடயத்தை சுட்டி காட்டியிருந்தார். அதாவது தொழில் வாய்ப்புகளை வழங்குகின்ற போது அந்தந்த மாவட்டத்தில் உள்ள இளைஞர்கள், யுவதிகளுக்கு உரிய பங்களிப்பை கொடுக்க வேண்டும். இந்த இடத்தில் எங்களுடைய கௌரவ நெடுஞ்சாலைகள் உயர்கல்வி அமைச்சர் கௌரவ லக்ஷ்மண் கிரியல் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் நான் அவரை பாராட்டுகின்றேன். இந்த தொழில் வழங்குகின்ற போது சில வேளைகளில் நாங்கள் அவரை சந்திக்கின்ற போது தானாக முன்வந்து எங்களுக்கு, இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்க்கட்சியில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அந்த தொழில் வழங்குகின்ற அந்த பாக்கியத்தை அவர் வழங்கியிருந்தார். உண்மையில் சொல்லுகின்ற போது அவரிடம் நாங்கள் உயர்கல்வி பல்கலைக்கழகமாக இருந்தால் என்ன, அடுத்ததாக இந்த பெருந்தெருக்களாக இருந்தால் என்ன, இந்த விடயங்களில் தொழில் வாய்ப்பு வழங்குகின்ற விடயத்தில் எங்களை பொறுத்தமட்டில் மிகவும் திருப்தியான முறையில் செயல்பட்ட ஒரு நல்ல மனப்பாங்குள்ள, ஒரு துவேச சிந்தனை இல்லாத ஒரு ஒரு அமைச்சராக கௌரவ நாடாளுமன்ற ஒரு கௌரவ அமைச்சர் லக்ஷ்மன் கிரியல் அவர்களை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த வீதிகளை அமைக்கின்ற விடயத்தில் கூட எங்களுக்கு கடந்த காலத்தில் 60 மில்லியன் அதனோடு அந்த இன்டர்லாக் ரோட் என்று சொல்லப்படுகின்ற வீதிகளை அமைக்கின்ற விடயத்திலும் கூட எங்களுக்கு 6 மில்லியன் மற்றும் இந்த வருடத்தில் கூட 40 மில்லியன்களை கொடுத்து ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் நல்லாட்சியின் அபிவிருத்தியின் பங்காளிகளாக இருக்க வேண்டும் என்கின்ற விடயத்தில் கௌரவ லக்ஷ்மன் கிரியல் அவர்கள் உண்மையில் மிகவும் ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். எதிர்க்கட்சியில் உள்ளவர்களும் அந்த விடயத்தில் திருப்தி அடைய வேண்டும் என்ற அடிப்படையில் தொழில் வாய்ப்பு விடயத்திலும் வீதிகள் அமைக்கின்ற விடயத்திலும் பாலங்கள் அமைக்கின்ற விடயத்திலும் அவர் மிகவும் எங்களோடு இணைந்து பணியாற்றுகின்றார். எங்களை கூட அந்த மாவட்டங்களுக்கு வருகின்ற போது பங்குதாரிகளாக்க வேண்டும் என்கின்ற விடயத்தில் அக்கறை செலுத்தி இருந்தார். அண்மையில் இந்த பாலங்களை அமைப்பதற்கு கல் வைக்கின்ற போதும் கூட எங்களையும் அந்த இடத்தில் அழைத்து எங்களுடைய அந்த பங்களிப்பை பெற்றிருந்தார். அதே போன்று இங்கிருக்கின்ற எல்லா அமைச்சர்களும் சரியாக செயல்படுகின்ற போது இந்த தொழில் வாய்ப்பு விடயத்திலும் அபிவிருத்தி விடயத்திலும் ஒரு நல்லிணக்கத்தினை திருப்தியான ஒரு மனநிலையை அடைவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. கௌரவ சுகாதார அமைச்சர் ராஜித சேனரட்னா அவர்களும் கூட இந்த விடயத்தில் கவனம் செலுத்தி இருக்கின்றார். இந்த தொழில் வாய்ப்புகளை வழங்குகின்ற போது அந்த மாவட்டத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும் என்கின்ற விடயத்தில் கவனம் செலுத்தி இருக்கின்றார். ஆனால் ஏனைய அமைச்சர்களின் செயல்பாடுகள் இன்னும் எங்களுக்கு திருப்தி தருவதாக அமையவில்லை. குறிப்பாக கல்வி அமைச்சர் அவர்கள் 4600க்கும் மேற்பட்ட தொழில் வாய்ப்புகளை கொடுத்திருக்கின்றார். இந்த 4600க்கும் மேற்பட்ட அந்த சிற்றூழியர் பதவிகளை வழங்குகின்ற போது எங்களுக்கு அந்த குறிப்பிட்டது போன்று அவர் அந்த பதவிகளை வழங்குகின்ற விடயத்தில் போதுமான திருப்தியை அளிக்கவில்லை. சிலருக்கு ஒரு தொழில் வழங்குகின்ற விடயத்தில் கூட அக்கறை காட்டவில்லை. சிலருக்கு ஓரிரு அந்த சிற்றூழியர் பதவிகளை பெற்றுக்கொள்வதற்குரிய சந்தர்ப்பத்தை அளித்திருக்கின்றார். எனவே இந்த விடயத்தை நாங்கள் சுட்டிக்காட்டுகின்றோம் என்னவென்றால் எங்களுடைய பிரதேசத்தில் அரச நிறுவனங்கள் காணப்படுகின்றன. இந்த அரச நிறுவனங்களில் வெற்றிடங்கள் காணப்படுகின்றன. இந்த வெற்றிடங்களில் தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்காக படித்த இளைஞர்கள் யுவதிகள் அலைந்து கொண்டிருக்கின்ற போது அந்த இடத்திற்கு வேறு மாவட்டங்கள் வேறு மாகாணங்களைச் சேர்ந்தவர்களை இறக்குமதி செய்து தொழில் கொடுக்கின்ற செயல்பாடு என்பது தொழில் தர்மத்திற்கு முரண்பாடான ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது. எனவே தயவு செய்து நிதியமைச்சர் எங்களுடைய நிதியமைச்சர் அவர்கள் இருக்கின்றார், தயவு செய்து கடந்த 2 ஆண்டுகளில் பல்வேறுபட்ட அதிருப்தியான சூழ்நிலைகளை நாங்கள் அனுபவித்திருக்கின்றோம். எனவே எதிர்வருகின்ற காலத்தில் இந்த அதிருப்திகளை போக்கக்கூடிய விதத்தில் இந்த பல்வேறுபட்ட அமைச்சர்களும் செயல்பட வேண்டும். குறிப்பாக இன்னொரு விடயத்தை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். எங்களுடைய பொருளாதார அபிவிருத்திக்கு பொறுப்பாக இருக்கின்ற அமைச்சர் பிரதம அமைச்சர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அபிவிருத்தியை மேற்கொள்ளும் பொருட்டு ஒவ்வொரு தொகுதிக்கும் 20 மில்லியன் அதாவது 2 கோடி ரூபாய்களை அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுத்திருக்கின்றார். ஆனால் அந்த வழங்குகின்ற அந்த நிதியம் கிழக்கில் இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கிடைக்கவில்லை. அந்த விடயத்தை பற்றி நாங்கள் ஆராய்ந்த போது மாவட்ட செயலகத்தோடு மண்டி மாவட்டத்திற்கும் கூட அது கிடைக்கவில்லை. கிழக்கு மாகாணம் சார்ந்த மாவட்டங்களுக்கும் வன்னி மாவட்டங்களுக்கு கூட அது வழங்கப்படவில்லை. அதேவேளை நான் இந்த விடயத்தை ஆராய்ந்து பார்த்தபோது அங்கிருக்கின்ற கட்சி அமைப்பாளர்களுக்கு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்படாமல் கட்சியின் அமைப்பாளர்களுக்கு ஏறத்தாழ ஒரு அமைப்பாளருக்கு 40 மில்லியன் கூட கொடுக்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. உண்மையில் இந்த விடயத்தில் நாங்கள் திருப்தி அடையவில்லை. ஏனென்றால் வடபகுதியில் உள்ள சில நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட அதே வேளையில் வன்னியில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதே வேளையில் கிழக்கு மாகாணத்தில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த அபிவிருத்தியில் பங்கு எடுக்கக்கூடிய விதத்தில் அந்த 20 மில்லியன் அந்த நிதி ஒதுக்கீடு கிடைக்கவில்லை. ஆராய்ந்த போது அது வந்து ஒரு கட்சி சார்ந்த அமைப்பாளர்களுக்கு அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்க வேண்டிய நிதியம் வழங்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியை அறிந்து நாங்கள் வேதனையடைந்தோம். ஒரு நல்லாட்சி நடைபெறுகின்ற போது மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு அந்த அபிவிருத்தி சார்ந்த விடயத்தை கையாள்வதற்கு வழிவகுக்காமல் அமைப்பாளர்களுக்கு கொடுக்கின்ற மக்களால் நிராகரிக்கப்பட்ட அமைப்பாளர்களுக்கு அந்த நிதியினை வழங்குவது என்பது நல்லாட்சிக்கு ஒரு முரண்பாடான ஒரு செயல்பாடாக நாங்கள் அதனை பார்க்கின்றோம். அதேவேளை இன்னும் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட வேண்டும். இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட விதவைகள் என்கின்ற விடயம், ஏற்கனவே வடபகுதியில் அந்த அம்மாச்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த உணவகங்களை ஏற்படுத்தி அவர்களுக்கு அந்த தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் அந்த வாய்ப்புகளை அளித்த விடயம் ஒரு முற்போக்கான செயல்பாடாக பார்க்கின்றோம். எனவே இந்த விடயத்தினை விஸ்தரிக்க வேண்டியதாக இருக்கின்றது. உண்மையில் பல்வேறுபட்ட இடங்களில் ஏறத்தாழ வடக்கு கிழக்கில் 99,000 பெண்கள் தலைமை தாங்குகின்ற குடும்பங்கள் காணப்படுகின்றன. இந்த பெண்கள் தலைமை தாங்குகின்ற குடும்பங்கள் தங்களது தலைமைத்துவத்தின் கீழ் தங்களுடைய எதிர்கால பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டிய நிலையில் ஒரு கையர் நிலையில் காணப்படுகின்றார்கள் அல்லது வறுமையில் வாடுகின்றார்கள். எனவே இந்த பெண்களுக்கு ஒரு மறுவாழ்க்கை அல்லது வாழ்வாதாரத்தை கட்டி எழுப்பக்கூடிய விதத்தில் அவர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமான ஒரு முன்னெடுப்பினை விஸ்தரிக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதேவேளை இன்னொரு விடயத்தை சுட்டிக்காட்ட வேண்டும். ஏனென்றால் நல்லாட்சி என்ற மகுடத்தின் கீழ் அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஆட்சியில் காணப்படுகின்ற பலவீனமான விடயங்கள், இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் என்று சொல்லுவார்கள், இந்த ஸ்ட்ரென்த் என்று சொல்லப்படுகின்ற பலத்தை மாத்திரம் பார்க்காமல் அந்த வீக்னஸ் என்கின்ற விடயத்தையும் கூட பார்க்க வேண்டும். அந்த வகையில் அந்த பலவீனமாக பார்க்கின்ற விடயம் கடந்த காலத்தில் நடைபெற்ற இந்த அபிவிருத்தி சார்ந்த செயற்பாடுகளை எடுத்து பார்க்கின்ற போது இந்த அபிவிருத்தி சார்ந்த செயற்பாடுகளில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள பல தொழிற்சாலைகள் அபிவிருத்திக்காக அவை புனர்த்தாரணம் செய்யப்படவில்லை அல்லது புதிதாக அமைக்கப்படவில்லை என்கின்ற ஒரு வேதனையான ஒரு செய்தியினை சொல்ல விரும்புகின்றோம். ஏனென்றால் இப்போது நாங்கள் இந்த பாராளுமன்றத்திற்குள் தெரிவு செய்யப்பட்டு 3வது ஆண்டுக்குரிய வரவு செலவு திட்டத்தினை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவற்றில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் நிச்சயமாக கடந்த காலத்தில் விடப்பட்ட தவறுகள் அல்லது அந்த வழுக்கல் நிலைகளை இந்த இடத்தில் தவிர்த்து கொள்ள வேண்டும். எனவே இந்த மாவட்டங்களில் பூட்டப்பட்ட நிலையிலும் மூடப்பட்ட நிலையிலும் காணப்படுகின்ற அந்த தொழிற்சாலைகள் இயங்குவிக்கப்பட வேண்டும். குறிப்பாக கொரியாவைச் சேர்ந்த ஒரு முதலீட்டாளர்கள் இங்கு வந்து எங்களை சந்தித்த போது அவர்கள் முதலிடுவதற்கு முதலீட்டினை வைத்திருக்கின்றார்கள், அந்த அனுமதியை கொடுக்கின்ற அந்த விடயத்தில் இழுபறி நிலை இருக்கக்கூடாது, அவர்களுக்கு அனுமதியை கொடுக்கின்ற போது அவர்கள் அந்த தொழிற்சாலைகளை இயங்கச் செய்வதற்குரிய செயல்பாட்டினை செய்வார்கள். எனவே மட்டக்களப்பாக இருக்கலாம் அல்லது யாழ்ப்பாணமாக இருக்கலாம், வவுனியாவாக இருக்கலாம், இன்னும் திருகோணமலை அம்பாறை மாவட்டங்களாக இருக்கலாம், இந்த மாவட்டங்களில் மூடப்பட்ட நிலையில் மூடுவிழா செய்யப்பட்ட அந்த தொழிற்சாலைகளை மீள இயங்க செய்வதற்குரிய செயல்பாடு செய்ய வேண்டும். குறிப்பாக ஏற்கனவே உத்தரவாதம் அளிக்கப்பட்ட பாலச்சினை காகித ஆலை ஒரு முக்கியமான 3000 தொழிலாளிகளுக்கு தொழில் வாய்ப்புகளை கொடுத்த ஒரு தொழிற்சாலை, இந்த விடயம் சம்பந்தமாக எங்களுடைய மெலிக் சமர விக்ரம அமைச்சர் அவர்களை சந்தித்து கதைத்த போது அவர் குறிப்பிட்டிருந்தார் வெளிநாட்டில் இருந்து முதலீடு செய்யக்கூடியவர்களை அழைத்து வாருங்கள், அவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுப்போம் என்று. ஆனால் அழைத்து வந்து அந்த முதலீட்டாளர்களை வர்த்தக வாணிப அமைச்சர் ரிசார்ட் பதியுதீன் அவர்களிடமும் கொண்டு சென்று அவர்கள் கதைத்திருக்கின்றார்கள், எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவரிடமும் கதைத்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். இந்த அனுமதி கொடுக்கின்ற விடயத்தில் தான் ஒரு இழுபறி நிலை அல்லது ஒரு பின்னடைவு காணப்படுகின்றது. எனவே அதனை கொடுத்து இந்த தொழிற்சாலையை இயங்கச் செய்வதற்குரிய செயல்பாட்டினை செய்ய வேண்டும். இவ்வாறு பல தொழிற்சாலைகள் மூடிய நிலையில் இருக்கின்ற போது உண்மையில் தொழிலற்று அலைந்து திரிகின்ற இளைஞர்கள் யுவதிகள் தங்களுடைய மனநிலையில் விபரீதமான சிந்தனைகளை விதைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பிருக்கின்றது. 71ஆம் ஆண்டு காலத்தில் 88-89களில் JVP சார்ந்தவர்களும் ஒரு கிளர்ச்சியாளர்களாக புரட்சியாளர்களாக போராட்டக்காரர்களாக மாறுவதற்கும் இளைஞர்களுக்கு யுவதிகளுக்கு தொழில் வாய்ப்புகள் வழங்காத ஒரு நிலைமை காரணம் என்று ஆய்வுகள் தெரிவித்திருக்கின்றன. ஆகவே நாங்கள் பட்டறிவுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அந்த பட்டறிவு அனுபவத்தின் மூலமாக எதிர்காலத்திற்கு ஏற்ற விதத்தில் எங்களுடைய செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இதைவிட இன்னுமொரு பிரச்சினை, சில குடிநீர் வழங்குகின்ற விடயத்தில் ஒரு பாரபட்சமான ஒரு செயல்பாடு நடைபெற்றிருக்கின்றது. இந்த விடயம் சம்பந்தமாக நீர் வழங்கல் வடிகால் அமைச்சரிடம் நான் குறிப்பிட்டிருக்கின்றேன். இந்த ஆண்டு அந்த குறைபாட்டினை நிவர்த்தி செய்வதாக கூறியிருக்கின்றார். குறிப்பாக அந்த ஒரு இடத்தை நான் சுட்டிக்காட்ட வேண்டும். உன்னிச்சை என்கின்ற அந்த குளத்திலிருந்து குடிநீர் பெறப்பட்டு ஏறத்தாழ 50-60 கிலோமீட்டருக்கு அப்பாற்பட்ட இடங்களுக்கும் அந்த குடிநீர் வழங்கப்படுகின்ற போது அந்த உன்னிச்சை என்ற கிராமமும் அதற்கு பக்கத்தில் இருக்கின்ற கிராமங்கள் குடும்பங்களுக்கும் குடிநீர் வழங்காத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. இது ஒரு அந்த மக்களால் பொறுத்து கொள்ள முடியாத ஒரு செயல்பாடாக இருக்கின்றது. தங்களுக்கு பக்கத்தில் இருக்கின்ற குளத்திலிருந்து குடிநீரை எங்கெங்கெல்லாம் கொண்டு சென்று வழங்குகின்ற போது அந்த சைபர் கிலோமீட்டரிலிருந்து 15, 16, 18 கிலோமீட்டருக்கு அப்பாற்பட்ட இடங்களில் இருக்கின்ற மக்களுக்கு அந்த குளத்தில் இருக்கின்ற குடிநீரை குடிப்பதற்குரிய வசதி இன்னும் வழங்கப்படவில்லை என்கின்ற ஒரு வேதனையான செய்தியை இங்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன். எனவே இருக்கின்ற 2018 ஆவது இந்த குடிநீர் பிரச்சினை அந்த மக்களின் அத்தியாவசியமான பிரச்சினை, அதனை தீர்த்து கொள்ள வேண்டும். குடிநீர் கிடைக்காத நிலையில் அசுத்தமான நீர்களை பருகின்ற போது சிறுநீர் சார்ந்த வியாதிகளையும் கூட அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள், மரணத்தையும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே ஒரு ஊரில் உள்ள ஒரு தொகுதியில் உள்ள ஒரு குளத்தில் இருக்கின்ற அந்த வளம் அந்த மக்களுக்கு கிடைக்காத ஒரு செயலை மீண்டும் மீண்டும் தொடரும் ஆண்டுகளிலும் செய்யக்கூடாது. இது சம்பந்தமாக ஒரு செயல் திட்டத்தினை நான் கௌரவ அமைச்சர் ரவு ஹக்கீம் அவர்களிடம் கொடுத்திருக்கின்றேன், அவருடைய தவிசாளரிடமும் கொடுத்திருக்கின்றேன். இந்த ஆண்டில் அதனை நடைமுறைப்படுத்துவதாக உத்தரவாதம் அளித்திருக்கின்றார். இந்த ஆண்டிலாவது அந்த குறைபாட்டினை தீர்த்து வைப்பதற்குரிய நிகழ்ச்சி திட்டத்திற்குரிய நிதியினை கௌரவ நிதியமைச்சர் அவர்கள் ஒதுக்கி கொடுக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்த மட்டில் கடந்த காலத்தில் இராணுவ கட்டுப்பாடு உள்ள பிரதேசம், இது வந்து வடக்கு கிழக்கில் உள்ள பல்வேறுபட்ட இடங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். இராணுவ கட்டுப்பாடு உள்ள பிரதேசம், இராணுவ கட்டுப்பாடற்ற பிரதேசம் என்று இரண்டு பிரிகோடுகள் போடப்பட்டிருந்தன. அந்த வகையில் இந்த இராணுவ கட்டுப்பாடு உள்ள பிரதேசங்களில் ஓரளவுக்கு சில செயல்பாடுகள் நடைபெற்றிருந்தாலும் கூட இராணுவ கட்டுப்பாடு இல்லாத பிரதேசங்கள் 30 வருட காலங்களாக அபிவிருத்தியில் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருந்தன. மின்சாரம் இல்லாத நிலை காணப்பட்டது. ஆனால் இன்று மின்சாரத்திற்கு பொறுப்பாக இருக்கின்ற அமைச்சர் அந்த மின்சாரங்களை வழங்கிவிட்டார். ஆனால் குடிநீர் இன்னும் வழங்கப்படவில்லை. வீதிகள் உட்கட்டமைப்பு வசதிகள் செய்யப்படவில்லை. அதாவது ஒரு மாவட்டத்தில் ஒரு சாரார் ஓரளவு சௌகரியமான வாழ்க்கையை வாழ, இன்னும் ஒரு சாரார் அசௌகரியமான வாழ்க்கையை வாழுகின்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலைமை காணப்படுகின்றது. எனவே அத்தியாவசியமான அந்த மக்கள் வேண்டி நிற்கின்ற அந்த அடிப்படை வாழ்வாதாரத்திற்குரிய அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு ஏற்ற விதத்தில் இந்த நல்லாட்சி அரசு உரிய செயற்பாடுகளை மிகவும் துரிதமாக எடுக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இதைவிட
I could thank you for the points that are being made. Just to quickly point out that 116 lagoons, we are doing 10 this year, and in the 10 lagoons that we are doing, we have separated 1000 million, and we are going to be covering Batiklo, Nandikadal and Nayaru on the lagoons. In addition to that, we are also basically doing desilting, and we are also, the northern province has been covered with that. We are also going to allow multi-day boats and going to spend. We have separated a lot of money for that, about 400 million. Part of it is going to the north. We want to make sure that that will happen. We will develop and upgrade the anchorages and landing sites for the fisheries locations also. In addition to Chilavu and Mirissa, we are going to do Karinaga as well in doing that. I would also like to point out that we are separating money, and the good thing in separating is we have actually named the places this time so that you could monitor the progress of how the budget will be handled. We will strengthen the reconciliation focus, livelihood development. Yes. We understand the problem, particularly of the women-headed households in the north, some of the financial problems given through the microfinance institutions and so forth. We can't really directly intervene because these are non-governmental organizations, but this is through the government. We'll do economic empowerment and also build social infrastructure. We have separated 2,750, right? And we will also build a special home for the differently abled women in the north. We have separated money for that too. We have also, right, the government will support by way of grants selected small industries throughout the northern province by empowering the vast network of producer cooperatives in the province. That's only for the northern province. Again, we have separated 1,000 million rupees. Then 50% of the Achuveli industrial zone is utilized at present, and we propose to give incentives of like 50% on electricity costs if companies will go and establish themselves there, and we have separated money for that. In the Inland Revenue Bill, I said this in the morning as well, we have made special mention, we are giving a capital allowance for anybody investing, 100% capital allowance in addition to the regular depreciation. But if they invest in the northern province, we have made an exception and we are giving 200%. Thank you.
Thank you. நான் இந்த இடத்தில் உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு நின்று விடாமல், நீங்கள் வடமாகாணத்தில் பல்வேறுபட்ட அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதையிட்டு உண்மையில் வடமாகாணத்தில் யுத்தத்தை அனுபவித்த அந்த மக்களுக்கு அப்படிப்பட்ட நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் எடுத்தமையிட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். அதேவேளையில் கிழக்கு மாகாணத்திலும் இந்த அபிவிருத்தியில் ஒரு சமச்சீரற்ற தன்மை அல்லது சம வாய்ப்பற்ற ஒரு தன்மை காணப்படுகின்றது. கிழக்கு மாகாணத்தில் உள்ள அபிவிருத்தி என்பது சில சில கிராமங்களை மையப்படுத்தப்பட்டதாக இருக்கின்றது. ஆனால் பரந்த இடங்களில் இந்த அபிவிருத்தி கிடைக்காத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. எனவே இந்த இடத்தில் மட்டக்களப்பாக இருக்கட்டும் அல்லது திருவோணமலையாக இருக்கட்டும் அம்பாறையாக இருக்கட்டும், இந்த பகுதியிலும் கூட அபிவிருத்தியில் மிகவும் பின்தங்கிய இடங்கள் காணப்படுகின்றன. குடிநீர் வசதி கூட இல்லாத இடங்கள் இருக்கின்றன. வீதிகள் புனரமைக்கப்படாத இடங்கள் காணப்படுகின்றன. அந்த இடத்தில் தொழில் வாய்ப்புகளுக்காக தொலைதூரம் அலைய வேண்டிய நிலைமைகள் காணப்படுகின்றன. எனவே இந்த வடக்கு மாகாணத்தில் நீங்கள் அந்த விஸ்தரித்திருந்த அந்த வேலை திட்டங்கள் எங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கின்றது. அதேவேளை இந்த விஸ்தரிப்புகளை இராணுவ கட்டுப்பாடற்ற பிரதேசங்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டு 30 வருட காலங்களாக அந்த பிரதேசங்களில் எந்த விதமான அபிவிருத்தியும் செய்யப்படாத நிலைமையில் காணப்படுகின்ற அந்த படுவான்கரை என்று சொல்லப்படுகின்ற இடம், பாகரை சார்ந்த பிரதேசங்கள், இந்த இடங்களிலும் கூட உங்களுடைய அபிவிருத்தி சார்ந்த அந்த செயற்பாடுகளை விஸ்தரிப்பதற்குரிய ஒரு செயல்பாடுகளை எடுக்க வேண்டும். குறிப்பாக நான் இந்த பிரதேச செயலகங்களை உங்களுக்கு நான் குறிப்பிட்டு கூற வேண்டும். போரதீவு பற்று பிரதேச செயலக பிரிவு, பட்டிப்பளை அதாவது மண்முனை தென்மேற்கு பிரதேச செயலக பிரிவு, அடுத்ததாக மண்முனை மேற்கு பிரதேச செயலக பிரிவு, ஏறாவூர் பற்று பிரதேச செயலக பிரிவு, அதனை அடுத்து கோரளை பற்று தெற்கு பிரதேச செயலக பிரிவு, வாகரை பிரதேச செயலக பிரிவு என்றெல்லாம் பல பிரிவுகள் காணப்படுகின்றன. இந்த பிரதேசங்கள் அபிவிருத்தியில் பாரிய இடைவெளி கொண்டவையாக காணப்படுகின்றன. குறிப்பாக சில அமைச்சர்கள் தங்களுடைய வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்வதற்காக குறிப்பிட்ட ஊர்களில் மாத்திரம் தங்களுடைய அபிவிருத்தியை குவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய ஊருக்கு தொகுதிக்கு அபிவிருத்தி செய்வதை நாங்கள் பிழை என்று சொல்லவில்லை. ஆனால் அபிவிருத்தியில் பாரிய இடைவெளிகள் இருக்கின்றன. சில இடங்களில் காபெட் ரோட் போடப்பட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அந்த காபெட் ரோட் நிப்பாட்டப்பட்டிருக்கும். அந்த பிரதேசங்கள் ஒரு கவனிக்கப்படாத தமிழ் மக்கள் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் வாழுகின்ற பிரதேசமாக காணப்படும். இது மட்டக்களப்பில் காணப்படுகின்ற ஒரு ஒரு மனவேதனைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே இந்த அபிவிருத்தி பற்றிய விடயத்தில் ஒரு பாரபட்சம் பக்கச்சார்பு ஓர நீதி இல்லாமல் சமத்துவமான ஒரு அபிவிருத்தி சம வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அபிவிருத்தியினை செய்ய வேண்டிய பாங்கினை இந்த நல்லாட்சி அரசாங்கம் எதிர்காலத்தில் செய்ய வேண்டும் செய்யும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். எனவே இந்த விடயத்தையும் கூறிக்கொண்டு இன்னும் ஓரிரு விடயங்கள் இருக்கின்றன. குறிப்பாக இந்த சுகாதாரத்துறை நாங்கள் குழுநிலை விவாதத்தின் போது இந்த விடயங்களை மிகவும் விபரமாக சொல்லக்கூடியதாக இருக்கும் நினைக்கின்றேன். அதாவது இந்த சுகாதாரத்துறை சார்ந்த அபிவிருத்தியில் கூட சில இடங்களில் புறக்கணிப்புகள் நடைபெற்றிருக்கின்றன. அந்த புறக்கணிப்பான விடயங்களை நாங்கள் அவ்வப்போது அந்த குழுநிலை விவாதம் வருகின்ற போது அந்த இடங்களில் நாங்கள் விலாபாரியாக புள்ளி விவரத்தோடு செய்யக்கூடியதாக இருக்கும். எனவே எங்களுடைய அமைச்சர்கள் ஒரு சில அமைச்சர்கள் காட்டுகின்ற அந்த நல்ல சைகைகளை நல்ல அறிகுறிகளை நல்ல செயற்பாடுகளை ஏனைய அமைச்சர்களும் சரியான முறையில் செய்கின்ற போதுதான் இந்த நல்லாட்சி என்பது நல்ல சாட்சியங்கள் மூலமாக நிரூபிக்கப்படக்கூடியதாக இருக்கும். எனவே தயவுசெய்து சகல அமைச்சர்களும் இந்த பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு உதவி செய்கின்ற விடயத்தில் ஒரு பக்கச்சார்பான நிலைமையை விடுத்து சகல மக்களுக்கும் இலங்கையர் என்ற அடிப்படையில் அந்த உதவிகளை செய்கின்ற ஒரு தன்மை இருக்க வேண்டும். சில அமைச்சர்கள் இங்கு இல்லாதபடியால் நான் சில விடயங்களை அவர்களுக்கு முன்னிலையில் பேசினால்தான் அது உகந்ததாக இருக்கும் என்ற அடிப்படையில் நான் எனது இந்த உரையினை நிறைவு செய்து தயவு செய்து எதிர்வருகின்ற ஆண்டில் கூறப்பட்ட சில உத்தரவாதங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்கு ஏற்ற விதத்தில் அந்த செயற்பாடுகள் நடைபெறுவதன் மூலமாக நாங்கள் சில விடயங்களில் அதிருப்தி அடைந்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த யுத்த கைதிகள் 132 பேர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்ற விடயம், காணாமல் ஆக்கப்பட்டவர்களை தேடி அலைகின்ற உறவுகள், கண்ணீர் மல்க குறிப்பிடுகின்ற அந்த செய்திகள், இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. அதாவது யுத்தத்தில் இறந்தவர்கள் அல்லது யுத்தத்தில் உயிர் நீத்தவர்களை அடக்கம் செய்த அந்த மயானங்களில் தற்போது படையினர் அங்கு முகாம்களை அமைத்திருக்கின்றார்கள். எப்போதும் இறந்தவர்கள் படையினராக இருந்தால் என்ன, விடுதலை புலிகளாக இருந்தால் என்ன, சாதாரண மக்களாக இருந்தால் என்ன, அந்த சமாதிகளின் மேல் சப்பாத்து கால்களை மிதித்து கொண்டு செய்கின்ற ஒரு செயல்பாடு என்பது உண்மையில் மனித தர்மத்திற்கு ஒரு உகந்தது அல்ல. எல்லாளனுக்கும் துட்டஹைமனுவுக்கும் இடையில் நடைபெற்ற யுத்தத்தின் போது எல்லாளன் மரணித்ததன் பின்னர் அந்த மரணித்த அந்த உடல் புதைக்கப்பட்டிருந்த அந்த சமாதியிற்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று அந்த காலத்தில் துட்டஹைமனு ஒரு கட்டளையை பிறப்பித்திருந்தார். அதற்கு அமைய அந்த சமாதி இருக்கின்ற இடத்தில் மரியாதை அளிக்கின்ற ஒரு செயல்பாடு மன்னராட்சியின் போதும் இருந்து வந்திருக்கின்றது. எனவே தற்போது மயானங்களில் அந்த உடல்கள் புதைக்கப்பட்ட இடங்களில் இப்போது அதிரடிப்படையினர் அல்லது இராணுவத்தினர் முகாம்களை அமைத்து அதில் சப்பாத்தி கால்களுக்கு கீழாக இந்த சமாதிகளை மிதித்து நடக்கின்ற அந்த செயல்பாடு என்பது நல்லிணக்க செயல்பாட்டுக்கு ஒரு முரண்பாடான செயல்பாடாக இருக்கின்றபடியால் இந்த மயானங்கள் இருக்கின்ற இடத்திலிருந்து படையினர் விலகி வேறு இடங்களில் தங்களுடைய முகாம்களை அமைப்பது பொருத்தமாக இருக்கும், இது நல்லிணக்கத்திற்கு உதவும் என்பதையும் கூறிக்கொண்டு எனது உரையினை நிறைவு செய்கின்றேன்.